ரங்கநாதை பற்றி நினைக்கும்போது பகவானுடைய சௌலபியத்தை நினைக்கிறார். எப்படி குகன் போல உள்ளவருக்கு ராமகிரான் ரொம்ப சந்தோஷத்து கூட அவனை மார்பில இணைத்து கட்டி நீரும் எனக்கு ஒரு சகோதரன் போலன்னு சொன்னாரோ, அவ்வளவு ஒரு சௌலபியத்தை நான் திருவரங்கத்திலே கண்டேன்னு சொல்லி சந்தோஷமாக பாடுகிறார்.
ஹலோ சுவாமி, எலியாச்சு சுவாமி, எலியாச்சு சுவாமி, சுவாமி ஆரம்பிச்சுக்கலாம் சுவாமி, உங்கள் சரிபடி போய் எப்போ ஆரம்பிச்சுக்கலாம்,
உடனே ஆரம்பிச்சுக்கலாம்,
போய் சரி ஆரம்பிச்சுக்கலாம்.
வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர கிருபாத்த போதம் தத்பாத யுக்மதர தீர்வ பங்கராஜம் த்ரயந்த யுக்மகிருத பூரி பரிஸ்ரமந்தம் ஸ்ரீரங்க லக்ஷ்மண முனிம் சரணம் பிரபத்யே. அஸ்மகுருபியோ நம, அஸ்மத்பரமகுருபியோ நம, அஸ்மத்தருவகுருபியோ நம. ஸ்ரீமதே வேதாந்தபுரவே நம, ஸ்ரீமதே ராமானுஜாய நம, ஸ்ரீ மகாபூர்ணாய நம, ஸ்ரீமத் யாமுனிமுனியே நம, ஸ்ரீராமமிஸ்ராய நம, ஸ்ரீ புனரீகாட்சாய நம, ஸ்ரீமன்னாதமுனியே நம, ஸ்ரீமதே ஹரகோபாய நம, ஸ்ரீமதே விஷ்வக்சேனாய நம, ஸ்ரீ நம, ஸ்ரீதராய நம. என்னுயிருந்தழைத்தவரை சரணம் யானடைவே அவர் குருக்கள் நினைவணங்கி பின்னருளால் பெரும் போதோர் வந்தவள்ளல் பெரியன. நன்னெறியவர் குறைத்த உய்ய கொண்டார் நாதுனி ஷடகோபன் சேனை நாதன் என்னவத திருமகள் என் இவரை முன்னிட்டு என் பெருமான் திருவடிகளடைகின்றேனே. சமஸ்தஜனநீம் வந்தே சைதன்ய தன்யதாயினீம் ஸ்ரேயசீம் ஸ்ரீநிவாசஸ்ய கருணாமிவரூபிணீம் கமவ்யனபதிம் வந்தே கருணாவருணாலயம் வருஷசைலதடஸ்தானாம் ஸ்வயம் வ்யக்திமுபாகதம். திசந்து மே தேவ சதா த்வதீயாஹ தயா தரங்காநுசராஹ கடாக்ஷாஹ ஸ்ரோத்ரேஷு பும்ஸாம் அமிர்தம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்சித காமதேனும். தேவாதிநாதகமலாபிரதிநேசபூர்வாந்தீப்தாந்தராம் வகுலபூஷணநாதமுக்கியை ராமானுஜ பிரபுதிபிஹ் பரிபூஷிதாக்ராம் கோத்ரீம் ஜகந்தி குருபங்க்திமஹம் ப்ரபத்யே. பெருமாள் தொடக்கமாக சுவாமி தேசிகன் பரியந்தமாக நம்முடைய திவ்யமான ஆச்சாரிய பரம்பரையில் ஆச்சாரியர்களுடைய வைபவத்தை அனுபவித்தோம். உத்தமமான ஆச்சாரியர்கள் சாட்சாத்து பகவானுடைய அம்சமாகவும் நித்தியசூரிகளுடைய அவதாரமாகவும் நம்முடைய ஆச்சாரியர்கள் இந்த சம்பிரதாயத்தை மிகவும் போற்றத்தகுந்த வகையிலே ஸ்தாபித்து கொடுத்திருக்கிறார்கள். சுவாமி நிகாந்த மகாதேசிகனுடையதான திவ்ய வைபவம் எவ்வளவு அனுபவிச்சாலும் அனுபவிக்க அனுபவிக்க நமக்கு பெரிய பாக்கியம். எத்தனையோ வினைகளை தீர்ப்பதாக இருக்கும் சுவாமி தேசிகனுடைய திவ்ய வைபவத்தை நினைத்து ஆனந்தப்பட்டு ஒரு கண்ணீர், ஒரு சொட்டு ஆனந்த கண்ணீர் நம்முடைய கண்ணிலே வருமா இருந்தால் அதுவே போதும். வெண் நரகங்களும் வீய வியன்கதி இன்பமேவா உன்னு போழடை தூப்புல் துரந்தரன் தூமலர்த்தாள் மன்னிய நாள்களும் ஆகுங்கோதும் அநிலத்தீர் நமக்கே என்று பிழையந்தாதியிலே குமாரன் அய்யனாராச்சாரியார் அனுபவிச்சது போல பரம பவித்திரமான ஒரு பெரிய தபசை காட்டிலும் உயர்ந்த அனுபவமாக்கும் சுவாமி தேசிகனுடைய வைபவத்தை அனுபவிப்பது. அப்பேற்பட்ட ஆச்சாரியருடையதான சிஷ்ய பரம்பரைகளிலே ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் அமோகமாக தேசமெல்லாம் பறந்து விரிந்து ஸ்ரீ வைஷ்ணவ சமிருத்தி குறையாமல் இன்றளவும் நன்றாக வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. பல ஆச்சாரிய பரம்பரைகளும் பின்னால் ஏற்பட்டிருக்கிறது. இந்த ஆச்சாரிய பரம்பரைகள் என்று சொல்லும்போது ஒவ்வொரு ஆச்சாரிய பரம்பரையிலுமே இனிமேல் மூன்று விதமான ஒரு பிரிவுகளை முதல்ல மனசில் வாங்கிக்கணும். அதாவது ஒன்று கிரந்த பரம்பரை என்பதாக ஒன்று, அதே போல பரண்யாச பரம்பரை என்பது இரண்டு, சமாசிரேண பரம்பரை என்பது மூன்று. இது எதற்காக இந்த பிரிவு என்றால் ஒரு ஆச்சாரியரிடம் சமாசிரேணம், ஒரு ஆச்சாரியரிடம் பரண்யாசம், ஒரு ஆச்சாரியரிடம் கிரந்த காலக்ஷேபங்கள், அந்த கிரந்த காலக்ஷேபமுமே ஒரு ஒரு கிரந்தம் ஒவ்வொரு இடத்துல இப்படியாக நேர்ந்திருப்பது வழக்கம். இக்காலத்திலும் அதே போல ஒருவரிடமே எல்லாமும் அமைவது என்பது சுவாமி தேசிகனுக்கு அப்பிள்ளாரிடத்துல எல்லா அண்மையமும் கிடைச்சது. ஆனால் பாஷ்யக்காரருக்கு பெரிய நம்பிகளும் ஆச்சாரியர், திருமலை நம்பிகளும் ஆச்சாரியர், அது திருமாலை ஆண்டாரும் ஆச்சாரியர், திருக்கோட்டியூர் நம்பியும் ஆச்சாரியர், திருவரங்க பெருமாளரையரும் என்று அஞ்சு ஆச்சாரியர்கள். அதனாலே அன்வயம் என்பது அந்த கிரந்தத்துக்காகவும், கிரந்தம் என்பது காலக்ஷேபம், காலக்ஷேப பரம்பரை, சமாசிரேண பரம்பரை, பரண்யாச பரம்பரை என்று அது ஒன்றுக்கொன்று பின்னிக்கொண்டே வரும். எல்லாமே வித்தியாசப்பட்டு வெவ்வேறு ஆயிடாது, அது ஒன்றுக்கொன்று பின்னிக்கொண்டே வரும். அதில் பரண்யாசமும் காலக்ஷேபமும் உத்தரிடத்தில் இருக்கும், இல்லை காலக்ஷேபமும் சமாசிரேணமும் உத்தரிடத்தில் இருக்கும், இப்படி பின்னி பின்னி வரும். அது நம்முடைய ஸ்ரீமத் ஆண்டவன் ஆச்சாரிய பரம்பரையிலே நாம் நித்தியானுசந்தானமாக அனுசந்திக்கும் ஆச்சாரியர்கள் பரம்பரை ஒன்று. அதே காலக்ஷேபங்களிலே அனுசந்தானம் பண்ணும்போது அனுசந்திக்கும் பரம்பரை ஒன்று. இதிலே கொஞ்சம் கொஞ்சம் பிரிவும் இருக்கும், சேர்த்தியும் இருக்கும். அதை ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். சில பிரிவுகளும் இருக்கும், சேர்த்தியும் இருக்கும். எப்படி என்றால், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம முனித்ரி ஆச்சாரிய பரம்பரையிலே உபனிஷத் பாஷ்யக்காரர் என்று பெரிய மகான் எழுந்தருள் இருந்தார். அவர் வேளாமூர் என்கிற ஸ்ரீகிராமத்தைச் சேர்ந்தவர். இந்த வேளாமூர் என்கிற ஸ்ரீகிராமத்தில் தான் பிரகிருதம் ஸ்ரீமத் ஆண்டவன் ஆசிரம ஸ்வீகாரத்துக்கு முன்பாக அங்கே எழுந்துள்ளிருந்து பெருமாள் திருவாராதனங்களை அங்கே அனுஷ்டிச்சுண்டிருந்தார்னு தெரியும் எல்லாருக்கும். அந்த உபனிஷத் பாஷ்யக்காரர் பெரிய முனித்ரேய சம்பிரதாயத்திலே பெரிய பெரிய ஆச்சாரியர். ஆனால் அந்த அவர் நமக்கு ஸ்ரீபாஷ்யம் கீதா பாஷ்யம் இரண்டுக்கும் ஆச்சாரியராக பரம்பரையிலே வருவார். ஆனால் இரகசிய பரம்பரையிலே வரப்ப மாட்டார். அதனால காலக்ஷேப பரம்பரையிலேயும் கூட கொஞ்சம் வித்தியாசப்படும். இரகசிய, அதாவது நாம் நித்தியம் அனுசந்தானம் பண்ணும் இந்த தனியனுடைய ஆசிரமத்தில் அதில் உபனிஷத் பாஷ்யக்காரர் தனியன் வராது. ஆனால் அவர் நம்முடைய ஆச்சாரியர், நம்ம முனிதரிய பரம்பரை ஆச்சாரியர் தான். அதே போல இந்த முனிதரிய பரம்பரை ஆச்சாரியருக்கு ஆச்சாரிய பரம்பரையிலே ரொம்ப பிரதானமான இடத்தை வகிக்குபவர் ஆதிவன் ஷடகோபஸ்வாமி, முதல் ஜீயர். ஸ்ரீமடத்தின் முதல் ஜீயராக இருக்கக்கூடிய ஆதிவன் ஷடகோபஸ்வாமி முனித்ரேய பரம்பரையிலே முக்கியமான ஆச்சாரியர். இது பலருக்கு தெரியவே தெரியாது, முக்கியமான ஆச்சாரியர். ஆனால் அவர் இந்த காலக்ஷேப பரம்பரையிலே இரகசிய திரேசாரத்துக்கு நம்முடைய ஆச்சாரிய பரம்பரையிலே இல்லை. ஸ்ரீபாஷ்யம் கீதா பாஷ்யம் பகவத் விஷயம் மூணுத்துக்கும் ஆதிவன் ஷடகோபஸ்வாமி முனித்ரேய பரம்பரையில் ஆச்சாரியர். அதனால ஏதோ முனித்ரேயம் வேற, அகோபில மடம் என்பதே ரொம்பவும் வேற தனியான ஒரு சம்பிரதாயம் என்ற நினைப்பே தப்பு. அப்படி கிடையவே கிடையாது. இன்னைக்கு அந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்க போறோம். ஆதிவன் ஷடகோபஸ்வாமி காலக்ஷேப பரம்பரையில் முனித்ரேய சம்பிரதாயத்துக்கு ஸ்ரீபாஷ்யத்திற்கும் கீதாபாஷ்யத்திற்கும் பகவத் விஷயத்திற்கும் உண்டு. பிரபத்யே நிரபத்யானாம் நிஷத்யாம் குணசம்பதாம் சரணம் பவபீதானாம் ஷடகோப முனிம்பஜே என்கிற இந்த தனியன் ஸ்ரீபாஷ்யத்துக்கும் கீதாபாஷ்யத்திற்கும் முனித்ரேய பரம்பரையில் கட்டாயம் உண்டு, அவசியம் அனுசந்தானம் பண்றோம். அதனாலே ஆதிவன் ஷடகோபஸ்வாமியும் முனித்ரேய சம்பிரதாயத்துக்கு ஆச்சாரியர் தான். அவர் ஸ்ரீமடத்தை ஏற்படுத்தினார். அகோபில நிருசிம்மனுடைய திவ்ய ஆக்ஞையினாலே நிருசிம்மன் ஆராதனத்தை ஏற்படுத்தி அந்த நிருசிம்ம ஆராதனத்துக்காக மடத்தையும் ஏற்படுத்தினார். அப்படியான அந்த மடத்தை ஏற்படுத்துவதற்கு முன்னால் தம்முடைய ஆச்சாரியரான கடிகாசலம் அம்மாள், வாசிய வரதாச்சாரியர் என்று திருநாமம், அந்த வரதாச்சாரியரிடம் வந்து நிருசிம்மனுடைய உத்தரவை தெரிவித்தார். கடிகாசலம் அம்மாள், பாத்திய வரதாச்சாரியரான கடிகாசலம் அம்மாள் நிருசிம்மனுடைய உத்தரவை சிரமேற்கொண்டு நிருசிம்ம ஆராதனத்தை செய்து கொண்டு ஸ்ரீமடத்தை ஸ்தாபிச்சு சம்பிரதாய பிரவச்சனம் பண்ண வேண்டியது என்று அனுகிரகிச்சார். ஒரு ஆச்சாரியருக்கு பல சிஷ்யர்கள் ஏற்படும் ரீதியிலே அந்த சிஷ்யர்கள் முகமாக அவாவா சிஷ்யால்னு சிஷ்ய பரம்பரை ஏற்படும் ரீதியிலே கடிகாசலமம்மாளுடையதான உத்தரவின் பேரிலே நிருசிம்மனுடைய ஆக்ஞையை அவலம்பிச்சு ஆதிவன் ஷடகோபஸ்வாமி ஸ்ரீமடத்தை ஏற்படுத்தி மடத்துக்கு ஆராதனத்துக்கு உத்தரோத்தரம் ஏற்பாடுகளையும் செய்து வைத்தார். அதில் ஸ்ரீமன் நாராயண சுவாமி என்கிற ஒருவரை இரண்டாவது அகோபில ஜீயராக நியமித்து நிருசிம்ம ஆராதனத்துக்காக ஏற்படுத்தினார். அதுக்கு பிறகு இரண்டாவது சுவாமிக்கு அப்புறம் மூன்றாவது சுவாமி, நான்காவது, ஐந்தாவது, ஆறாவது என்று இப்படியாக மடத்து சம்பிரதாயத்தில் ஆச்சாரியர்கள் முனித்ரேய சம்பிரதாயத்திலிருந்து முனித்ரேய ஆச்சாரியரான கடிகாசலம் அம்மாளுக்கு சிஷ்யராயிருந்த முனித்ரேய ஆச்சாரியரான ஆதிவன் ஷடகோபஸ்வாமியினுடைய சிஷ்ய பரம்பரையிலே மடத்துக்கு ஆராதனத்துக்காக ஏற்பட்டவர்கள், அதே ஆதிவன் ஷடகோபஸ்வாமியினுடைய சிஷ்ய பரம்பரையிலே மடத்து ஆராதனம் இல்லாமல் ஆச்சாரியர்களாக எழுந்தருளியிருந்தவர்கள் தான் இன்னைக்கு முனித்ரி ஆச்சாரியர்கள் என்பதை ரொம்ப சில பேருக்கு மடம்னா வேற ஏதோ என்ற நினைப்பு இருக்கும், இல்லை முனித்ரினால் வேற ஏதோ என்ற நினைப்பு இருக்கும், அது பிரிவே கிடையாது. இன்னொன்று, அதே போல அந்த ஆதிவன்சடோபவ சுவாமியினுடைய நிசும்மாராதனத்துக்காக ஏற்பட்ட சுவாமிகள் என்று, அந்த நிசும்மாராதன சுவாமிகள் என்று மடம் என்று ஒரு ஆச்சாரிய பரம்பரை இப்பொழுது பிரசித்தமாக நமக்கு கிடைச்சிருக்கு. அதுலேயும் 6வது பட்டத்திலே இருந்த கரளபாக்கம் அழகிய சிங்கர் ஷஷ்டபராங்குஜ சுவாமி என்ற மகான், இவர் அகோபிலத்திலேயே சித்தி அடைஞ்சவர். அந்த அகோபிலத்தில் தான் இந்த சுவாமிக்கு பிருந்தாவனம் இருக்கு. அகோபிலத்திலே அகோபில நிருசிம்மன், அந்த மூல அகோபிலத்திலே மூல அகோபில நிருசிம்மனுடைய சன்னதி வாசலிலே இந்த சுவாமியினுடைய பிருந்தாவனம் இன்றும் இருக்கு. அந்த இடத்தை கொஞ்சம் ஒரு கம்பியாக கட்டி யாரும் மிதிக்கக்கூடாது என்று ஒரு வட்டமான ஒரு இடம் காட்டுவா அகோபிலத்திலே சேவிக்கலாம். அது சன்னதி வாசலிலேயே இருக்கு, கர்ப்பகிரகத்தினுடைய வாசலிலேயே. அந்த ஷஷ்டபராங்குஷ சுவாமி என்கிற பெரிய மகான் இந்த சம்பிரதாயத்தை கட்டி காப்பாற்றினவர். எப்படி சுவாமி தேசிகன் தேசிகன் காலத்திலே கட்டி காப்பாற்ற வேண்டும்படியானதான் ஒரு பெரிய அனுகிரகமாக பெருமாள் அவதரிப்பிச்சாரோ, அதே போல கரளபாக்கம் அழகிய சிங்கர் ஷஷ்டபராங்குஷ சுவாமி அவர் முனித்ரிய ஆச்சாரிய முனித்ரியர்களுக்கு சகல பேருக்கும் சகலவிதமான ஆச்சாரியரும். அவர் கிரந்தாச்சாரியரும் சமாசிரணாச்சாரியரும் வரண்யாசாச்சாரியரும். அதனாலே 6வது ஜீயர் இப்பொழுதுள்ள ஆசிரம சம்பிரதாயத்தினுடைய இந்த முனித்ரிய சம்பிரதாயத்தினுடைய பூர்வாச்சாரியர்கள் பரம்பரையில் ஷஷ்டபராங்குஷ சுவாமி என்று சொல்லும்படியான 6வது அகோபில ஜீயர் அவர் முனித்ரிய சம்பிரதாயத்துக்கு பரிபூர்ணமான ஆச்சாரியர். கிரந்த சதுஷ்டயத்துக்கும் ஆச்சாரியர். ஸ்ரீவாஷ்யம் கீதாபாஷ்யம் பகவத்விஷயம் ரகசிய திரயசாரம் உள்பட இவரை நித்தியம் அனுசந்தானம் பண்ணுறோம் ஆசிரமத்தில். நித்தியானுசந்தானத்திலே ஆசிரமத்திலே தீர்த்த கோஷ்டியிலே ஆச்சாரிய பரம்பரையை தினம் அனுசந்தானம் பண்ணும்போதும் ஸ்ரீவாஷ்ய கீதாபாஷ்ய பகவத்விஷயங்கள் காலக்ஷேபம் செய்யும் போதும் இந்த 6வது அகோபில ஜீயரான ஷஷ்டபராங்குஷ சுவாமியினுடைய அனுசந்தானம் கட்டாயம். நமக்கு அவர் பெரிய உத்தமமான ஆச்சாரியர், முனித்திரைய ஆச்சாரியர் அவர். எப்படி அகோபில ஜீயர் முதல் ஜீயரும் ஷஷ்டபராங்குஜ சுவாமியும் தவிரவுமே 3வது ஜீயர் உண்டு அகோபில மடத்தில், திருதீய பராங்குஷ சுவாமி என்று சொல்லுவார். அந்த திருதீய பராங்குஷ 3வது அகோபில ஜீயர் முனித்ரிய சம்பிரதாயத்தில் அத்தனை பேருக்கும், இன்னைக்கு முனித்ரிய சம்பிரதாயம் ஸ்வயமாச்சாரிய சம்பிரதாயம் முனித்ரிய சம்பிரதாயம் அத்தனை ஆண்டவன் சம்பிரதாயம் என்று எத்தனை பிரிவுகள் இருந்தாலும் சரி, அத்தனை பிரிவுகளுக்கும் இப்பொழுது நான் சொன்ன அகோபிலஜியருடைய ஆதிவன்சடோபவ சுவாமியும் ஸ்ரீபாஷ்ய கீதாபாஷ்ய பகவத்விஷயங்களுக்கு ஆச்சாரியராய், ஷட்டபராங்குஜ சுவாமி சகலவிதமான அன்வயத்துக்கும் ஆச்சாரியர். சமாசிரண பரம்பரைக்கும் பரண்யாச பரம்பரைக்கும் காலக்ஷேப பரம்பரைக்கும் அதிலும் காலக்ஷேபத்திலும் எல்லா கிரந்தங்களுக்கும் ஆச்சாரியர். எப்படி நமக்கு பெரியாண்டவன் பிரதான ஆச்சாரியரோ, திருக்குடந்த தேசிகன் பிரதான ஆச்சாரியரோ, எப்படி சாக்ஷாத் சுவாமி நமக்கு 4 கிரந்தங்களும் எல்லா சகலவிதமான அன்வயங்களுக்கும் ஆச்சாரியரோ, அதே போல ஷட்டபராங்குஷ சுவாமி 6வது பட்ட ஜீயர் அவர் நம்முடைய தான் முனித்ரிய பரம்பரைக்கு சகலவிதமான ஆச்சாரியரும் ஆவார். இப்படி ஆச்சாரிய பரம்பரையானது கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய மகான்களானாலே வளர்ந்து கொண்டு வந்து பின்னால் திருக்குடந்த தேசிகன் ஏற்பட்டு திருக்குடந்த தேசிகனுடைய திவ்ய பிரபாவத்தினாலே அவரிடத்திலே 3 யதீஸ்வரர்கள் ஆசிரியிச்சு முனித்ரிய சம்பிரதாயம் என்று பெரிய பேராக அநேகம் சிஷ்யர்கள் ஆசிரியிச்சு வந்ததான நம்முடைய சம்பிரதாயத்திலே பின்னால் ஆண்டவன் சம்பிரதாயம் என்ற திருநாமமும் ஏற்பட்டு இப்போது ஆண்டவன் சம்பிரதாயம் நம்ம எல்லாம் ரட்சிச்சுண்டு வருது. இந்த விவாகங்கள் ஏற்படுவதற்கு முன்னால் முக்கியமான சில விஷயங்களை சொல்ல வேண்டியிருக்கு. நம்முடைய ஆச்சாரிய பரம்பரையை பற்றி ரொம்ப விசேஷமான அற்புதமான பிராமாணிகமான பொய் கலப்பில்லாமல் எழுதப்பட்டதான புஸ்தகம் கிரந்தம் என்று சொன்னால் முதலிலே பன்னீராயிரப்படி என்றதான கிரந்தம். பன்னீராயிரப்படி என்றதான கிரந்தம் 2வது பரகால ஜீயர் வேதாந்த ராமானுஜ சுவாமி என்று அவருடைய திருநாமம். வேதாந்த ராமானுஜ சுவாமி என்றதா? வேதாந்த ராமானுஜன் என்ற திருநாமம் முதல் முதல் இரண்டாவது பிறகாலஜியருக்கு ஏற்பட்ட திருநாமம். நம்முடைய திருக்குழந்த ஆண்டவனுக்கும் கூட வேதாந்த ராமானுஜ மகாதேசிகன் என்றுதான் திருநாமம். தேரவந்தூர் ஆண்டவனுக்கும் வேதாந்த ராமானுஜ மகாதேசிகன் என்றுதான் திருநாமம். அதே வழுத்தூர் ஆண்டவனுக்கும் வேதாந்த ராமானுஜ மகாதேசிகன் என்று திருநாமம். வழுத்தூர் ஆண்டவனுடைய சிஷ்யர் ஆண்டிக்காட்டு சுவாமின்னு பிரதானமாக எழுந்தருளிருந்தார் திருத்துறைப்பூண்டி ஆண்டவனுடைய சமகாலத்தில். அவருக்கும் சின்ன வேதாந்த ராமானுஜ சுவாமி என்று திருநாமம். அதே போல திருப்பதி சுவாமி என்று எழுந்தருளியிருந்த கோழியாள சுவாமியினுடைய ஆச்சாரியர், அவருக்கும் வேதாந்த ராமானுஜ மகாதேசிகன் என்ற திருநாமம். அது இந்த வேதாந்த ராமானுஜ மகாதேசிகன் என்ற திருநாமம் ரொம்பவும் பல பேரும் இஷ்டப்பட்டு ரொம்ப சூட்டி கொண்டதான திருநாமம் அது. அந்த இதெல்லாம் முதல் இதுக்கு எல்லாத்துக்கும் ஆரம்பமான வேதாந்த ராமானுஜ மகாதேசிகன் என்ற திருநாமம் பரகாலஜியர் ரெண்டாவது பரகாலஜியர். முதல் பரகாலஜியருக்கு பிரம்மதந்திர சுதந்திர சுவாமி அவருடைய திவ்ய வைபவத்தை போன வாரம் நான் கொஞ்சம் அனுபவிச்சோம். போன வாரம் எனக்கு கொஞ்சம் குரல் சரியா இல்லை, அதனால சரியா கேட்டுதான்னு தெரியல. ஒருத்தர் சொன்னார் கொஞ்சம் சரியா கேட்கலையே அப்படின்னு சொன்னார். ஆனால் இருந்தாலும் எவ்வளோ சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு போன வாரம் பிரம்மதந்திர சுதந்திரஜீயரை பற்றி நாம் அனுபவிச்சோம். பிரம்மதந்திர சுதந்திரஜீயருடைய திவ்ய வைபவத்தை போன வாரம் சொன்னபோது அவருடைய தனியனில் இருக்கிற விசேஷமான பெருமைகள்லாம் சுவாமி தேசிகன் விருதமாக கொடுத்தது என்று சொன்னோம். பரியாய பாஷ்யகாராய பிரணதாத்தியம் விதுன்வதே பிரம்மதந்திர சுதந்திராய த்விதீய பிரம்மணே நமஹ என்று இந்த இந்த ஸ்லோகத்தில் இருக்கிற நாலு பாதத்தில் இருக்கிற மூணு பிருதம், ஒன்று வந்து பரியாய பாஷ்யக்காரர் என்று திருநாமம். பரியாய பாஷ்யக்காரர் என்றால் இவர் அப்படியே பாஷ்யக்காரர் போலவே இன்னொருத்தர் என்று அர்த்தம். அபர பாஷ்யக்காரர் இன்னொரு பாஷ்யக்காரர், பாஷ்யக்காரருக்கு சமமானவர் என்று அர்த்தம். பாஷ்யக்காரருக்கு சமமானவர் என்று சுவாமி தேசிகனுடைய திருவாக்கினாலே ஒருத்தரை சொல்லும்படியான வைபவத்தோடு எழுந்தருளியிருந்தார் என்றால் பார்க்க வேணும். யார் வாக்கினாலே யாரை ஒப்பிட்டு சொல்வது என்று பார்த்தால் சுவாமி சுவாமி தேசிகன் ஒருவரையாவது பாஷ்யக்காரருக்கு ஒப்பாக நினைச்சு பார்ப்பாரோ? எத்தனை எத்தனை ஈடுபாடு பாஷ்யக்காரர் விஷயத்தில் ஈடுபட்டு யதிராஜ சப்ததியில அவ்வளவு அனுபவிச்சிருக்கார். பாஷ்யக்காரருடைய அத்தனை கிரந்தங்களுக்கும் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். சதா பாஷ்யக்காரர் பாஷ்யக்காரர்னு யதீஸ்வர சரஸ்வதி சுரபிதாசயானாம் சதாம் வஹாமி சரணாம்புஜம் பிரணதிசாலினா மௌலினா என்று அது பாஷ்யக்காரருடையதான திருவுள்ளத்தை தன்னுடைய மனசிலே ஆதரிக்கிறவா? எந்த மகான்கள் உண்டோ அத்தனை மகான்களுடையதான திருவடியையெல்லாம் என்னுடைய சிரசினாலே ஆனந்த கண்ணீரோடே நான் அந்த சிரசை அந்த பாஷ்யக்காரருடைய பக்தர்களை நான் என்னுடைய சிரசிலே தரிசிக்கிறேன் என்று சொன்னாரே. பாஷ்யக்காரர் திரு பாஷ்யக்காரரிடத்திலே பக்தி இருக்கிறவாருடைய திருவடிகளையெல்லாம் சிரசினாலே தரிசிக்கிறேன். அப்படி அதுவும் சுவாமி தேசிகனுக்கு பாஷ்யக்காரரிடத்திலே இருக்கிற அந்த ஒரு பக்தியையும் பிரேமத்தையும் அந்த ஏக்கத்தையும் சேவிக்கணும்னா சங்கல்ப சூரியோதயத்தில் சேவிக்கணும். எப்பேற்பட்ட ஆச்சாரியரை சேவிக்க முடியாமல் போயிட்டுறே, நேரடியாக சேவிக்க முடியாமல் பிறந்தேனே. எப்படி நம்மாழ்வார், ஆஹா கண்ணன் இதோ ஒரு 42 நாள் முன்னாக திருநாட்டுக்கு எழுந்தருளி விட்டாரே, நாள் சேவிக்க முடியாமல் போயிடுதே. ஒரு 40 நாள் முன்னாடி பிறந்திருக்க மாட்டேனா, என் கண்ணனை சேவிச்சிருக்க மாட்டேனா என்று எப்படி ரொம்ப ஏங்கி ஏங்கி திருவாய்மொழி சாதிச்சிருக்காரோ அதுபோல பாஷ்யக்காரர் சேவிக்காமல் போனேன். அந்த குறையெல்லாம் பார்க்கலாம் சங்கல்ப சூரியோதயத்தில். அந்த பாஷ்யக்காரரே ராமானுஜர் என்ற இன்னொரு திருநாமத்தவர் அப்புள்ளாராக கிடைச்சாரேன்னு அந்த சந்தோஷத்தையும் பார்க்கலாம் சங்கல்ப சூரியோதயத்தில். அப்படி அதனால பாஷ்யக்காரரை போய் பாஷ்யக்காரருக்கு ஈடாக ஒருத்தரை ஒத்துக்கொள்வது என்பது யாருமே ஒத்துக்க மாட்டா. அது என்ன அப்படி இருக்க சுவாமி சுவாமி தேசிகன் போய் ஒத்துப்பாரோ? அப்பேற்பட்ட சுவாமி தேசிகன் பிரம்மதந்திர சுதந்திரஜீயர பரியாய பாஷ்யக்காரர்னர். இவர் இன்னொரு பாஷ்யக்காரர் சுவாமியினர். அப்படி ஒரு உத்தமமான சிஷ்யர் பிரம்மதந்திர சுதந்திர சுவாமியுமே அதே புரட்டாசி சிரவணத்திலேயே அவதரிச்சவர். அது ஒரு பெரிய மேட்ச். எப்படி சுவாமி தேசிகன் புரட்டாசி திருவோணத்திலேயே அவதரிச்சவரோ அதே போலயே அதில் இன்னும் இன்னும் ஒரு பெரிய மேட்ச் என்னன்னா புரட்டாதி திருவோணத்தில் திருவேங்கடத்திலே அவதரித்தவர் பிரம்மதந்திர சுதந்திர சுவாமி. அதையும் ரொம்ப விசேஷம். திருவேங்கடத்திலே பிரம்மதந்திர திருவேங்கடபடையானுடைய அவதார தினமான புரட்டாதி திருவோணத்திலே திருவேங்கடத்திலேயே அவதரித்தவர் பிரம்மதந்திர சுதந்திர சுவாமி. பேரருளாள ஜீயர் என்று திருநாமம் சாத்தி சுவாமி அவருக்கு சந்நியாச ஆசிரமத்தை அனுகிரகித்தார். அதே சுவாமி தேசியனுடைய உத்தரவின் பேரிலே அவர் சொந்த இந்த சத்சம்பிரதாய பிரவச்சனம் பண்ணி கொண்டிருந்த போது திருவேங்கடமுடையானுடையதான உத்தரவினாலே திருமலையிலே நிர்வாகத்தையும் ஏற்றுண்டிருந்தார். அதுக்கப்புறம் திருமலை நிர்வாகம் பிரம்மதந்திர சுவரந்திரஜியருடைய நிர்வாகத்திலே இருந்து பரகாலமடத்தினுடைய ஆஸ்தானஜியராக இருந்து பின்னால் அவருடைய மைசூரிலே சம்ஸ்தானத்தை ஏற்படுத்தி கொண்டு அங்க மடத்தை விசேஷமாக பிரவச்சனம் பண்ணிட்டு இருந்ததுனாலே கொஞ்சம் திருமலையிலே அவளுக்கு ஹோல்டு குறைஞ்சி போயிடுத்து. அதுக்கப்புறம் பின்னாலே எத்தனையோ சரித்திரங்கள் மாறி போச்சு. அந்த பிரம்மதந்திர சுதந்திர சுவாமியினுடைய பிரபாவம் பெருமாள் திருவேங்கடமுடையான் தன்னுடையதான அத்தனை ஐஸ்வர்யத்தையும் பிரம்மதந்திர சுதந்திர சுவாமி கிட்ட வழக்காக கொடுத்துட்டார். கோவில் நிர்வாகம் ஐஸ்வர்யம் கோவில் சாவி மொத்தம் எல்லாம் திருவேங்கடமுடையாருடைய அத்தனையும் பிரம்மதந்திர சுதந்திர சுவாமியினுடைய நிர்வாகத்திலே வந்து விட்டது. அந்த அளவுக்கு பெருமாளே ஆதரிச்சதான் மாதுகந்த ஆசிரியர் ஆச்சாரியால் எல்லாரும் ஒவ்வொருவருமே அதுபோல மாலுகந்த ஆசிரியர் பெருமாள் ஆதரிச்சு பெருமாள் ஆசைப்பட்டு நமக்கு கொடுத்த ஆச்சாரியர்கள். அதில் பிரம்மதந்திர சுதந்திர சுவாமியினுடைய திருநாமத்தில் அவருடைய பிரதத்தில் பரியாய பாஷ்யக்காரர் நின்று யார் கொடுத்த பிரதம் இது? சுவாமி தேசிகன் சாத்தியன பிரதமாச்சு. அது யாரோ ஒத்துப்பா பாஷ்யக்காரர்னு இன்னொருத்தர் ஒத்துப்பாளா ஒருத்தர் ஒத்துக்க முடியுமா? அப்படி இருக்க டைட்டில் கொடுக்கறதுன்னா டைட்டில் சில பேர் டைட்டில் கொடுத்தே பெரியவாள் ஆகணும்னு கூட டைட்டில் கொடுத்துருவா. அப்படி இல்லை, சுவாமி தேசிகன் திருவாக்குறாலே அதுவும் சிஷ்யருக்கு கொடுத்தாருன்னா பாருங்க எவ்வளவு அபிமானமும் கௌரவமும் அவருடைய அந்த மேதையும் சுவாமி தேசிகன் பாராட்டி இருக்காருன்னு. அப்படி ஆனால் பரியாய பாஷ்யக்காரர் அப்படின்னு ஒரு திருநாமம் கொடுத்தார். அதே போல பிரம்மதந்திர சுதந்திரன்ற திருநாமத்தையும் கொடுத்தார் சுவாமி தேசிகன். சர்வதந்திர சுதந்திரர்னு ஆனா ஒரு அற்புதமான திருநாமம் அது, இன்னொருத்தருக்கு கிடையாது. இந்த சர்வதந்திர சுதந்திரன்ற திருநாமம் இன்னொருத்தருக்கு கிடையாது. அதுவும் தாயார் கொடுத்து வந்தது, யாருக்கும் யார் வேணா கொடுக்கலாம் டைட்டில். அது அவாவா ஒருத்தர் ஒருத்தர் ப்ளீஸ் பண்றதுக்கு கூட கொடுத்துப்பா, இல்லைன்னா வேணுமனே போட்டிக்கு தருவா. ஆனா சாக்ஷாத் ரங்கநாயகி தாயார் கொடுத்ததான சர்வதந்திர சுதந்திரர் என்கிற திருநாமத்துக்கு ஈடான திருநாமமாக பிரம்மதந்திர சுதந்திரர் என்ற திருநாமத்தையும் சுவாமி தேசிகனே பிரம்மதந்திர சுதந்திரஜியருக்கு கொடுத்தார். பேரருளாள ஜீயர் என்று விவகாரம் அப்பே அப்படி இன்னும் சர்வம் கலு இதம் பிரம்மா என்று உபனிஷத்து சொல்லித்து சர்வம்னாலும் பிரம்மம்னாலும் ஒண்ணுதான். அப்படி அதே சர்வதந்திர சுதந்திரர் என்கிற அதே பிரதத்தை கொஞ்சம் மாற்றி பிரம்மதந்திர சுதந்திரஜியர் என்று கொடுத்தார். அப்படி சுவாமி தேசிகன் இன்னொரு இதை விட இன்னும் விசேஷமான ஆச்சரியமானது த்விதீய பிரம்மா என்று இனி பாஷ்ய இன்னொரு பாஷ்யக்காரர் மாத்திரம் இல்லை, அதே போல சிருஷ்டி பண்றதுன்னா வேதாந்த சாஸ்திரத்துல யுக்திகளை சிருஷ்டி பண்றதுல எப்படி ஆகும்? சதுர்முக பிரம்மாவானவர் இந்த ஜங்கமஸ்தாவரங்களை சிருஷ்டி பண்றதுல எப்படி அத்தியாச்சரியமான சாமர்த்தியம் உடையவரோ அதுபோல பெருளாளஜியர் பிரம்மதந்திர சுதந்திரஜியரானவர் அந்த வேதாந்த சாஸ்திரத்துல யுக்திகளை சிருஷ்டி பண்ணி வாத பிரதிவாதங்கள் நடத்துறதுல அவர் இன்னொரு பிரம்மாவே வாக்கும் என்று சுவாமி தேசிகன் பிரம்மதந்திர சுதந்திரஜியரை அப்படி ஒரு பாராட்டு பாராட்டி இருக்கார். அதனால ஒருத்தருக்கும் இப்பேற்பட்ட பெருமையை சம்பாதிக்க முடியாது. ஆச்சாரியருக்கு ஏற்ற சிஷ்யர், ஆச்சாரியர் போலவே சிஷ்யர், ஆச்சாரியர் கொண்டாடின சிஷ்யர் என்றெல்லாம் சொல்லணும். அப்படியான பிரம்மதந்திர சுதந்திர சுவாமி அவர் இன்னொரு பெரிய ஒரு விசேஷம் உடையவர். என்ன விசேஷம்னா சுவாமி தேசிகனுடைய மகிமைய ஆரம்ப நாட்களிலேயே சுவாமி தேசிகனுக்கு 20 திருநட்சத்திரமான போதே சில பேரே பெரியவாளானாவிட்டு அவளும் 10 இடத்திலே பிரசித்தி ஆனாவிட்டு அவளுக்கும் கொஞ்சம் நரை திரையெல்லாம் வந்து தலையெல்லாம் வெளுத்து சரி வயசான பெரியவர் என்ற மரியாதை ஆனாவிட்டு தான் அவளிடத்திலே சில பேர் போய் ஆசிரியப்பா. அவளுடைய பிரபாவம் அவளுடைய ஜெயகீர்த்திகள் எல்லாத்தையும் கேட்டு அப்படியெல்லாம் இல்லை. பிரம்மதந்திர சுதந்திர சுவாமி தேசிகன் ஆசிரியித்த போது சுவாமி தேசிகனுடைய ஒரு 20 சொச்சம் வயசுலேயே அவர் அயக்ரீவ பிரசாதத்தினாலே திருவேந்திரபுரத்திலிருந்து திரும்பி வந்த கொஞ்ச சில காலத்திலேயே சுவாமியினுடைய திவ்ய வைபவத்தை அவர் தெரிஞ்சு கொண்டு அவரிடத்துல ஆசிரியிச்சவர். சிறு வயசுல தான் பாலனா இருந்தபோது, அதான் ரொம்ப விசேஷம், தான் பாலனா இருந்தபோது சுவாமி தேசிகனும் அப்பதான் பால்யத்திலே இருந்தபோது அவரிடத்திலே வந்து ஆசிரியிச்சவர் பிரம்மதந்திர சுதந்திரஜீயர். அந்த அந்த அளவுக்கு அது ஒரு அது ஒரு தெய்வ சங்கல்பத்தினாலே ஏற்பட்ட ஆச்சாரிய சிஷ்ய பாவமாக்கும் பிரம்மதந்திர சுதந்திரஜீயருடையது. அந்த பிரம்மதந்திர சுதந்திரஜீயர் சுவாமி தேசிகன் திருநாட்டுக்கு எழுந்துள்ளின பிறகு பிரதானமாக குமார நயனாராச்சாரியரை விட வயசுலேயும் மூத்தவர். பிரம்மதந்திர சுதந்திரஜீயர் குமார நயனாச்சாரியரோட வயசுலேயும் மூத்தவர். குமார நயனாச்சாரியரும் பிரம்மதந்திர சுதந்திரஜீயருமாக சுவாமி தேசிகனுடையதான திவ்ய வைபவத்தையும் அவருடையதான கிரந்தங்களையும் அவர் நடத்தி போனதான சம்பிரதாயத்தையும் மிகவும் கட்டுக்கோப்பாக ரெண்டு பேரும் ரொம்ப ஒத்துமையாக அவ்வளவு விசுவாசத்தோட தேசமெல்லாம் தங்களாலே முயன்ற அளவுக்கு இயன்ற அளவுக்கு பிரதிஷ்டை பண்ணி கொடுத்தார். அதுல ரொம்ப முக்கியமாக சுவாமி தேசிகனுடைய திருக்குமாரர் சுவாமி தேசிகனுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தை ஆங்காங்கே பிரதிஷ்டை பண்ணி வச்சு எப்படி நம்ம ஆழ்வார் பாஷ்யக்காரர் ஆழ்வார் போலே ஆச்சாரியனான சுவாமி தேசிகனுக்கு திவ்ய மங்கள விக்கிரகம் ஏற்படுத்தி கோவில்களை ஏற்படுத்தி ஆராதனம் நிச்சயம். இது சம்பிரதாய ஸ்தாபனார்த்தமாகவும் சம்பிரதாய சம்ரக்ஷணார்த்தமாகவும் சிஷ்யாளுடைய க்ஷேமார்த்தமாகவும் ரங்கநாச்சியார் உத்தரவானபடியினாலே அதான் ரொம்ப முக்கியம். ரங்கநாச்சியார் உத்தரவு நம்முடைய சன்னதிக்கு முன்பாக சுவாமி தேசிகனுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தை அவரை பிரவச்சனம் பண்ணின அதே இடத்திலேயே பிரதிஷ்டை செய்து ஆராதிச்சுட்டு வரணும்னு ரங்கநாச்சியார் உத்தரவு, அதை மேற்கொண்டு ஸ்ரீரங்கத்திலேயும் பிரதிஷ்டை பண்ணி வச்சு இப்பவும் ஸ்ரீரங்கத்திலே ரங்கநாச்சியார் சன்னதிக்கு முன்பாக மேட்டகழி சிங்கர் சன்னதிக்கு முன்பாக இருக்கும் அந்த ஸ்ரீரங்க அந்த சுவாமி தேசிகனுடையதான சன்னதி அது குமார நயனாச்சாரியர் ரங்கநாச்சாரியார் உத்தரவின் பேரிலே ஏற்படுத்தினதான சன்னதி. அது அந்த சன்னதியில தான் பிரதிவாதி பயங்கரமன் பின்னால் சுவாமி தேசிகன் அங்கே தான் காலக்ஷேமம் சாதிச்சுட்டு இருந்தார். அதே போல சுவாமியினுடைய குமாரரும் அங்கே சாதிச்சிருக்கார். அதே இடத்துல தான் பிரதிவாதி பயங்கரம் அண்ணனும் அங்கே தான் சாதிச்சுட்டு இருந்தார். பிரதிவாதி பயங்கரம் அண்ணன் தன்னுடைய காஞ்சிபுரத்தை விட்டு ஸ்ரீரங்கத்துக்காக எழுந்துள்ளின பிறகு அங்கதான் காலக்ஷேமம் சாதிச்சுட்டு இருந்தார். அந்த இடத்துல தான் மணவாள மாணிகருடைய சிஷ்யர்களும் வந்து ஸ்ரீபாஷ்யம் 6000 படி 74000 படி எல்லாம் பிரதிவாதி பயணம் பண்ண இடத்துல தான் காலக்ஷேபம் பண்ணுவா. இதுல ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு, இது மறந்து போன விஷயம், பல பேருக்கு தெரியாத விஷயம் கூட, மறந்து போன விஷயம் மறைஞ்சு போன விஷயம். இப்பொழுது இருக்கிற தென்னாச்சாரிய பரம்பரையில மணவாள மாமுனிகளுக்கு முன்னால் திருவாராயிரப்படி ஆராதிக்க அதை ஆதரிக்க மாட்டார்கள். ராமானுஜனூத்தந்தாரை ஆதரிக்க மாட்டார்கள். இது ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ் நியூஸா இருக்கலாம். ராமானுஜனூத்தந்தாதிய பிரபந்தத்துக்கு ஈடா ஒத்துக்க மாட்டா. இத்தனைக்கும் பாஷ்யக்காரரே நியமிச்சு இது பிரபந்தத்திலே சேர்த்தது, அருளி செயலிலே சேர்த்ததா இருந்தாலும் திருவரங்க தமுதனார பிடிக்காது. தென்னாச்சாரிய பரம்பரையில மணவாள மாளிகைக்கு முன்னாடி இருந்தவாளுக்கு ராமானுஜனூத்தந்தாதியா பிடிக்காது. அதனால இதுக்கு ஒரு ஹிண்ட் எங்க பார்க்கலாம்னா, ஈடு 36000 படியில அத்தனை பெரிய கிரந்தத்திலே ராமானுஜனூத்தந்தாதியனுடைய ஒரு வரி கூட அதுல ரெஃபரன்ஸே இருக்காது. ஒரே ஒரு வரி கூட ரெஃபரன்ஸ் இருக்காது. எத்தனையோ விஷயங்களை ஈட்டிலே எத்தனையோ ஐதிஹியங்களை சொல்லி வச்சிருக்கா, அதுல ஒரு வரி கூட ராமானுஜனூத்தந்தாதி ரெஃபரன்ஸ் இருக்கவே இருக்காது. அதே போல பிள்ளானை பத்தி 6000 படியை பத்தி வரைச்சு பிள்ளான்னு ரெஃபரன்ஸ் இருக்கும், ஆனா பிள்ளானை ஒரு விதத்திலும் கௌரவமா பேச மாட்டா. இன்னும் கேட்டா 36000 படியிலே பிள்ளானை மட்டம் தட்டி பேசியிருக்கா, இதெல்லாம் மறைக்கவே முடியாது. இன்னைக்கும் பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கு. சாக்ஷாத் பாஷ்யக்காரரே தம்முடைய அபிமான புத்திராக சுவீகரிச்சு தனக்கு பிறகு சம்பிரதாயத்தை நிர்வகிக்கிறதுக்கு அவர்தான் சொல்லி உத்தரவும் கொடுத்து ஸ்ரீபாஷ்ய சிம்மாசனம் என்னும் அது பகவத் விஷய சிம்ஹாசனம் என்னும் அவருக்கு அவ்வளவு பெரிய ஸ்தானத்தை கொடுத்து தான் அருளி செய்ய வேண்டிய பகவத் விஷயத்தை ஆளவந்தாரிடத்துல பிரதிஜை பண்ணி கொடுத்ததான பகவத் விஷய ஆளவந்தாருடைய சரம திருமேனியின் மேலே பிரதிஜை பண்ணதான பகவத் விஷயத்தை தனக்கு பதிலாக தன்னுடையதான அபிமான புத்திரரான திருக்குறப்பிரான் பிள்ளானு கொண்டு எழுத சொல்லி அவ்வளவு அந்தஸ்து அவ்வளவு பெரிய ஒரு ஒரு ஸ்தானத்தை கொடுத்த அந்த பிள்ளானை தென்னாச்சாரிய பரம்பரையிலே மதிக்க மாட்டாமா. மணவாள மாமனிகளுக்கு முன்னாடி மதிச்சவா கிடையாது. ஏன்னா அது நம்பிள்ளையினுடைய ஒரு பிரச்சாரத்தினாலே நம்பிள்ளையாச்சு. நம்பிள்ளையினிடத்துல அவரிடத்துல அவருடைய காலக்ஷேபத்தில் ஈடுபட்டு அந்த ஈடு சாதிச்சார வடக்கு திருவீதி பிள்ளையாச்சு. அப்புறம் அவருடையதான சிஷ்யால் அதில் புத்திரர்கள் என்று பிள்ளலோகாச்சாரியர் ஆழிக மணவாளஜியர் என்று இவர்கள் இதில் ரொம்ப சில விஷயங்களை சொன்னா அது சில பேருக்கு பிடிக்காது. ஆனா சொன்னா தான் தெரியும் எந்த இடத்துல வித்தியாசம், எத்தனை பேர் வித்தியாசப்பட்டா என்று பார்க்கணும். அதுக்காக வேணாம் சொல்றேன். சுவாமி தேசிகனுடைய திவ்ய வைபவத்திலே சுவாமி தேசிகன் எழுந்தருளி இருந்த போது அவரை துவேஷிச்ச ஸ்ரீ வைஷ்ணவர்கள் என்று பார்த்தால் வேற யாரும் கிடையாது, அழகியமணவாள பெருமாள் நாயனார் ஒருத்தர் மாத்திரம்தான். அதே போல சுவாமி தேசிகனுக்கு பிறகு மணவாள மாமுனிகள் காலபரியத்திலே சுவாமி தேசிகனை துவேஷிச்சவான்னு வேற யாரும் கிடையாது, மணவாள மாமுனியோட சிஷ்யரான எறும்பியப்பா மட்டும்தான். ஆனா இவா கிளப்பி விட்டதுதான் பின்னால எத்தனையோ தேசிக துவேஷமா வந்துடுத்து எத்தனையோ அதனாலே சங்கடங்களும் பாக்குறோம் வைஷ்ணவ சம்பிரதாயத்துல. அழகிய மணவாள பெருமாள் நாயனாரிடத்துல அவர் தேசிகனிடத்துல எவ்வளவு அபச்சாரப்பட்டார் என்றும் அதனாலே அவர் எவ்வளவு அகௌரவத்தை அடைஞ்சிருந்தார் என்றதையும் காட்டணும் சொன்னா ஒரு ஒரே ஒரு ரெஃபரன்ஸ் மாத்திரம் கொடுக்குறேன். சுவாமி தேசிகன் ஸ்ரீரங்கத்திலே எழுந்தருள் இருந்த போதுதான் அந்த இன்வேஷன் முஸ்லீம் இன்வேஷன் நடந்தது. சுவாமி தேசிகனை பிள்ளலோகாச்சாரியர் சுதர்சன சூரிய முதலான மகான்கள் எல்லாரும் ரங்கநாதனை ரட்சிக்கிறது கல் திரை சாத்தி ரங்கநாதனை ரட்சிச்சாச்சு, பெரிய பெருமாளை ரட்சிச்சாச்சு, நம்பெருமாளை ரட்சிக்கிறதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளும் செய்தாச்சு. அதனாலே தேவர் நம்பெருமாளை ரட்சிக்கிறதா சொல்லி இங்கே எங்காவது தங்கி இருந்து யாரிடமாவது அகப்பட்டு கொள்ளக்கூடாது. அவசியம் தேவர் ரங்கநாதனை ரட்சிக்கிறது காட்டிலும் ரங்கநாதனுடையான சம்பிரதாயத்தை ரட்சிக்கிறதுக்கு வேறொருத்தருக்கு தகுதி இல்லை, வேறொருத்தராலே முடியாது. அத்தனை திவ்ய பிரபாவமும் வாத பிரதிவாதங்களிலே சண்ட பிரச்சண்டமான சாமர்த்தியமும் தேவருக்கு தான் உண்டு. அதனாலே தேவர் எப்படியாவது இந்த ஸ்ரீரங்கத்தை விட்டு யாரிடமும் அகப்படாமல் தப்பிச்சுதான் போனோம்னு நிர்பந்திச்சா. அதுல ஸ்ருத பிரகாசிகாச்சாரியர் ரொம்ப நிர்பந்திச்சார் சுவாமியை. ஸ்ரீபாஷ்யத்தை ரட்சிக்கிறதுக்கு நம்பெருமாளை ரட்சிக்கிறதுக்கு சரீர பலம் போறோம், ஆனால் ஸ்ரீவாஷ்யத்தை ரட்சிக்கிறதுக்கு தேவரை இப்போ அவதார புருஷர்களால் தான் முடியும்னு ரொம்ப நிர்பந்திச்சா. அதனால சுவாமி தேசிகனும் நம்பெருமானுடையதான ரட்சையை அது நிச்சயப்படுத்திண்டு ஸ்ருத பிரகாசிகையை காப்பாத்திண்டு அவர் ஸ்ரீரங்கத்தை விட்டு அகன்றுவிட்டார். அகன்ற போதும் கூட அப்பவே ஏற்கனவே யுத்தரங்கமாக எடுத்து ஸ்ரீரங்கம் எப்படியோ அதிலிருந்து தெய்வானுகிரகத்தினாலே சுவாமி தேசிகன் அங்கிருந்து ஸ்ரீரங்கத்திலே எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் புறப்பட்டாச்சு. முக்கியமாக இதில் பார்த்தான்னா சுவாமி தேசிகன் சுவாமி தேசிகனுடைய சிஷியனான பிரம்மதந்திர சுதந்திர சுவாமி சுவாமி தேசிகனுடைய குமாரனும் சுவாமி தேசிகனுடைய சிஷியால் எல்லாருமே அந்த ஸ்ரீரங்கத்தில் அந்த அத்தனை பாதிப்புலையும் அவளுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் பெருமாள் காப்பாற்றினார். ஆனால் அதே சமயம் ஸ்ரீரங்கத்தில் இருந்த எத்தனையோ மற்றவாள் எல்லாரையும் சம்ஹாரம் பண்ணிவிட்டா. அந்த இடத்துல திருத்தீய பிரகால சுவாமி எழுதுறார் புள்ளலோகாச்சாரியருக்கு இந்த முஸ்லீமருடைய உபதிரவத்தினாலே அவருக்கு திருநாடு அலங்கரிக்கும்படியாயிற்று. வார்த்தையை கவனிக்கணும், புள்ளலோகாச்சாரியர் பரமபதிச்சத அத்தனை மரியாதையா சாதிக்கிறார், திருநாடு அலங்கரிக்க வேண்டும்படி ஆயிற்று. ஸ்ருத பிரகாசிகாச்சாரியருக்கும் திருநாடு அலங்கரிக்க வேண்டும்படி ஆயிற்று. அதே சந்தர்ப்பத்திலே அழகிய மணவாள பெருமாள் நாயனாருக்கு தேகாவசானம் ஆயிற்று. மரியாதை கெட்ட வார்த்தை இது, தெரியுமோ இல்லையோ. ஒரே பரால் இருக்கு இந்த மூணு விஷயம். திருத்திய பிரம்மதந்திர பிரகால சுவாமி சாதிச்ச ஊரா 3000 படி குரு பரம்பரையில ஒரே பரால் இருக்கு. எத்தனை கோபம் இருக்கும் அந்த இவர் அழகிய மணமழ பெருமாள் நாயனாரிடத்துல, தேசிகனை தூஷிப்பதே காரியமாய், அதுவே தேக யாத்திரையாயிருந்து தேசிகனிடத்தை அவரை போட்டிக்கு வந்து, நீயும் ஒரு கவியா, நான் என்ன போல உன்னாலே ஒரு கவி செய்ய முடியுமான்னு, அதுவும் அது பாதுகாப்பு போட்டியாய், அப்பவும் கூட திரும்பவும் திரும்பாமல் வா வெறும குதர்க்க வாதங்களை பண்ணி கொண்டு தேசிகனை துவேஷிச்சுருந்தார். அதனால இவ்வளவு தேசிக துவேஷம் இருந்தா அவருக்கு அவரை திருநாடு அலங்கரிச்சார்னு எப்படி சொல்ல முடியும்? ஆனா இதே அழகிய மணவர் நாயனாருடைய திருத்தமையனார் பிள்ளலோகாச்சாரியார் திருநாடு அலங்கரிச்சத திருநாடு அலங்கரிச்சாரு அவ்வளோ மரியாதையா சாதிச்சிருக்கார். ஏன்னா அதே அந்த பிள்ளலோகாச்சாரியர் சுவாமி இடத்துல பின்னால் ஈடுபட்டு ஸ்ரீவாஷ்யமும் கேட்டு ரகசியங்களும் கேட்டு சீரொன்று தொகுப்பு திருவேங்கனமுடையான் பாரொன்று சொன்ன பழமொழிகள் ஓரொன்று தானேயமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேற போவளவும் வாழ்வு என்று அப்படி ஒரு சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீசூக்திய அப்படி ரத்னமாக கொண்டாடி ஒரு வார்த்தை போருமே சுவாமி தேசிகனுடைய வார்த்தையை கடைபிடிச்சா பரமபதம் வரைக்கும் பெரிய வாழ்வா இருக்குமே, பரமபதம் செல்லும் வரைக்கும் நமக்கு பெரிய வாழ்வாச்சு, மொத்த ஸ்ரீசூக்தியும் வேண்டாமே, ஒரு ஸ்ரீசூக்தியே போதுமே, அப்படி சுவாமி தேசிகனிடத்திலே அப்படி ஈடுபட்டார் அவர். அதனால பிள்ளலோகாச்சாரியரை சாதிக்கச்சே திருநாடு அலங்கரித்தார்னு சாதிச்சிருக்கார் திருத்திய பிரம்மதந்திர சுவாமி. இந்த சுவாமியானவர் திருத்திய பிரம்மதந்திர சுவாமியானவர் ஆதிவன்சடோப சுவாமி காலத்திலையும் மணவாள மாமினி காலத்திலேயும் அதே அந்த ரெண்டாவது பரகாலஜியர் காலத்திலேயும் ரெண்டாவது பரகாலஜியர் சிஷ்யர் தான் இவர் திருத்திய பிரம்மதந்திர சுவாமி. இப்படி அந்த நெருக்கமாக சுவாமி தேசிகனுக்கு அடுத்த பரம்பரையிலே இருந்த காலத்திலே இருந்த சுவாமி இந்த திருத்திய சுவாமி. அதனாலே இவருடைய திருவாக்கள்லாம் அந்த காலத்தினுடைய ஹிஸ்டரியை டைரக்ட் ரெஃபரன்ஸ் டைரக்ட் அப்படியே அப்படியே கேட்டும் பார்த்தும் எழுதினதான சரித்திரங்கள் இவருக்கு நிறைய உண்டு. அதில் இந்த விஷயம் அழகிய மணவாள பெருமாள்னா அவருக்கு தேகாவசானம் ஆயிடுத்து அப்படின்னு அவர் முடிஞ்சு தொலைஞ்சாரியா அப்படின்னு அர்த்தம். அது அந்த மாதிரியான மரியாதை கட்ட வார்த்தையினாலே சொல்கிறார் அவர். எதுக்காக சொல்கிறேன், இதை இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இது அறவே அவசியம் கிடையாது. ஆனால் இதே திருத்திய பிரம்மதந்திர சுவாமி மணவாள மாமுனியை பற்றி சொல்லச்சு அத்தியுத்பதமான கௌரவத்தோடே சாதிக்கிறார். அதை கவனிக்கணும், ரொம்ப மரியாதை வச்சு சாதிக்கிறார் மணவாள மாமுனியை. மணவாள மாமுனிகள் இருந்த காலத்திலே இருந்தவர். மணவாள மாமுனி திருநாட்டுக்கு எழுந்துருளின பிறகு அப்புறம் தான் இந்த 3000 படி குரு பரம்பரையை எழுதியிருக்கார் அவர். அதில் அவர் சாதிக்கிறார் ஒரு விஷயம், அந்த பங்க்தியை இந்த புஸ்தகத்தில் எடுத்து அப்படியே சேவிக்கிறேன் பாருங்கோ, அது எவ்வளவு ஆச்சரியமான இடம் அதுன்னு பார்க்கணும், எல்லாரும் அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டிய இடம் இது. இதில் பின்பு நயினாராச்சாரியர் நியமனப்படிக்கு முதலிகளும் சம்பிரதாய பிரவச்சனம் பண்ணி கொண்டிருக்கிற நாளையிலே மணவாள மாமுனியும் வேதாந்த தேசிகனிடத்தில் கிரமமாக பிரதிபத்தி தலையெடுத்து பெருமாள் கோயில் ஏற எழுந்தருளி புருஷோத்தம தேசிகர் என்கிற கிடாம்பி நயினார் திருவடிகளிலே ஆசிரயித்து ஸ்ரீபாஷ்யம் 6000 படி முதலான விசேஷார்த்தங்களை தேசிக திவ்ய சூக்திகளை கொண்டு அதிகரித்து தெளிந்து தம் சரமத செயலும் பெரிய பெருமாள் ஸ்ரீரங்கராச்சியார் நியமனப்படிக்கு ஸ்ரீமந்த் வேதாந்த தேசிகனுக்கு பிற்பட்ட தமக்கு அர்ச்சாதிகள் வேண்டுவதில்லை என்று தம்மை ஆசிரியித்த முதலிகளுக்கும் நியமித்தருளி வேதாந்த தேசிகன் சம்பிரதாயமே சத்சம்பிரதாயம் என்று காட்டி அருளினார். மணவாள மாமுனிகளை பற்றி சொல்லச்சே காட்டி அருளினார்னார் பாருங்க, என்ன கௌரவமான வார்த்தை. சாதாரணமாக இருந்தா மணவாள மாமுனியா நமக்கு ஆச்சாரியன் கிடையாது அவருக்கு என்ன மரியாதை அப்படின்னு கூட சில வடகளையார் நினைக்கலாம். ஆனால் இப்பேற்பட்ட சுவாமி தேசிகனிடத்திலே அவ்வளவு இந்த சம்பிரதாயத்தையே காப்பாற்றின அந்த 3வது பரகாலஜியை சாதிக்கச்சே சொல்கிறார் சாதிக்கிறார் பாருங்கோ. இதில் முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது. நயினாராச்சாரியர் நியமனப்படிக்கு நயினாச்சாரியர் உத்தரவு பிரகாரம் சிஷ்யால் தேசிக சம்பிரதாயத்தை யதாசக்தி ஆங்காங்கே ஸ்தாபிச்சுண்டு பிரவச்சனம் பண்ணிக்கொண்டு சிஷ்யாலையும் சம்ரக்ஷணம் பண்ணி கொண்டு வந்திருந்த காலத்திலே மணவாள மாமுனியும் வேதாந்த தேசிகனிடத்திலே கிரமமாக பிரதிபத்தி தலையெடுத்து அவருக்கு முதல்ல தேசிகனை பத்தி ஒன்றும் தெரியல. ஏன்னா அவர் ரொம்ப தெற்க ஆழ்வார் திருநகரிக்கிட்ட இருந்த சிக்கல் என்கிறதான கிராமத்திலே அவதரிச்சவர். ரங்கநாதாச்சார்னு திருநாமம் அவருக்கு. அந்த கிராமத்திலே அவதரிச்சார். அப்படியே அங்கே ஆழ்வார் திருநகரிலே அங்கே திருவாய்மொழி பிள்ளை என்கிற ஒரு சுவாமி இருந்தார். அவரிடத்துல அந்த ஈடு, அதாவது இந்த இந்த வீடு பிரச்சாரம் பண்ண வேண்டாம்னு சொல்லி பரணமேல போட்டு வச்சிருந்தார் நம்பிள்ள. அது ஒரு நாலு தலைமுறையாவே அப்படியே ஆத்திலேயே இருந்தது. அப்படியே ஒவ்வொருத்தர் கையில மாத்திரம் அப்படியே ஐயோன்னி பத்மநாபாச்சார் மாதவாச்சார் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறி அப்புறம் திருவாய்மொழி பிள்ளை கிட்ட வந்தது. அந்த ஈடவா அவா மாத்திரம் வச்சிருந்தா வெளியில எல்லாம் பிரச்சாரம் பண்ணாம அவர் திருவாய்மொழி பிள்ளை அதை எடுத்து மணவாள மாமனி கிட்ட கொடுத்தார். மணவாள மாமனி அதை வாசிச்சு பார்த்துட்டு ரொம்ப நன்னா இருக்கு, ரொம்ப ரொம்ப பெரிய மனசு மணவாள மாமனியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ரொம்ப விசாலமான மனசு. அதனால இந்த சின்ன வித சின்ன சில தோஷங்கள்லாம் இருந்தா என்ன, அதனால விஷயம் நல்லா இருக்கே அப்படின்னு மணவாள மாமனி ஏன் பெரிய மனசுன்னு சொல்றேன்னா, இன்னும் சில விஷயங்கள்லாம் அவசியம் சொல்லணும். இந்த ராமானுஜனோத்தந்தாரிய தென்னாச்சாரிய சம்பிரதாயத்திலே மணவாள மாமனி வரைக்கும் கொஞ்சமும் ஆதரிக்காம இருந்தபோது என்னமா இருக்கு ராமானுஜனோத்தந்தாதி பாஷ்யக்கார் தாமே ஆதரிச்சது, அவர் திருச்செவி சாத்தினது, இதை போய் நாம் உதாசீனப்படுத்தலாமான்னு முதல்ல அதுக்கு பெரிய வியாக்கியானம் பண்ணி ராமானுஜனோத்தந்தாதியும் நமக்கு வேண்டிய பிரபந்தம் தான்னு அதை காட்டினார் அவர். அதான் ராமானுஜனோத்தந்தாதியும் நமக்கு வேண்டிய பிரபந்தம் தான்னு அதுக்கு வியாக்கியானம் பண்ணார். மணவாளமாவனி வியாக்கியானம் பெரிய வியாக்கியானம் ராமானுஜனோத்தந்தாதிக்கு. அதே போல இன்னொரு காரியம் பண்ணியிருக்கார், அதை இங்கே பார்த்தா தெரிகிறது பாருங்கோ. ஸ்ரீவாஷ்யம் ஆறாயிரப்படி முதலான விசேஷார்த்தங்களை கிடாம்பி நயினார் பக்கலிலே காலக்ஷேபம் செய்தருளி. கிடாம்பி நயினார்ன்றவர் பிரம்மதந்திர சுவதந்திரஜீயருக்கும் குமார நயினாராச்சாரியருக்கும் சிஷ்யர். இவர் மணவாள மாமனுக்கு ஸ்ரீவாஷ்யத்தில் அன்வயம் இல்லாமல் இருந்தது. ஏன் அன்வயம் இல்லாமல் இருந்ததுன்னா, திருவாய்மொழி பிள்ளை மணவாள மாமனிடத்துல இந்த ஈடு ரொம்ப நல்லா இருக்கு, உனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால இந்த ஈட்டையே பிரவச்சனம் பண்ணு, ஏதோ நாலு தலைமுறையாக பெரியவா நிறுத்தி வச்சுட்டா, விஷயம் நல்லா இருக்கு, அதனால நீ பிரவச்சனம் பண்ணு, ஸ்ரீவாஷ்யம்னு பிரவச்சனம் பண்ண ஆரம்பிச்சான்னா அதுலேயே மூழ்கி போயிடுவா, அதனாலே ஸ்ரீவாஷ்யம்லாம் பிரவச்சனம் பண்ண வேண்டாம், நீ முதல்ல ஈடு மாத்திரம் பிரவச்சனம் பண்ணுன்னு அவர் உத்தரவு கொடுத்துருந்தார். அதனாலே ஸ்ரீவாஷ்யத்தில் அன்வயமே இல்லாமல் போச்சு மணவாள மாமனுக்கு. ஆனால் பின்னால் பிரதிவாதி பயங்கர மன்னன் இங்கே காஞ்சி ஸ்ரீரங்கத்தில் எழுந்தருளி ஸ்ரீவாஷ்ய பிரவச்சனங்கள்லாம் பிரமாதமாக தேசியன் ஸ்ரீ சூக்தி ஸ்ருத பிரகாசிக்கு வச்சு சாதிச்சுட்டு இருந்தபோது அதனுடைய சுவாரஸ்யத்தை மணவாள மாமனிகள் சிஷ்யாலே பிரதிவாதி பயங்கரங்கன் கிட்ட வந்து காலக்ஷேமம் பண்ண பிறகு அதை மணவாள மாமனிகள்கிட்ட போய் விஜயாபனம் பண்ண போது தேசிகனுடைய திவ்ய சூக்தி அவருடைய உபதேசங்கள்லாம் ஆச்சரியமாக சாதிக்கிறார் பிரதிவாதி பயங்கர மன்னன், என்னவா இருக்கு என்னவா இருக்கு அப்படின்னு. அப்படியே தேசிகனுடைய ஸ்ரீ சூக்திகளெல்லாம் எப்படி நாம் ஆச்சாரியர்களிடத்துல கேட்ட விஷயத்தை அப்படியே கூட எடுத்து சொல்றோமோ அதுபோல தேசிகனுடைய ஸ்ரீ சூக்திகளெல்லாம் எடுத்து சொல்ல சொல்ல அந்த சிஷ்யாள் வார்த்தையை கேட்டு மணவாள மாமனி புலகாங்கிதமாயி, சரி நாம் தேசிக சம்பிரதாயத்திலே ஆச்சாரியாளிடத்திலே நேர போய் ஆசிரியிக்கலாம் என்று பார்த்து பிரதிவாதி பயங்கர மன்னன் வேண்டாம், பிரதிவாதி பயங்கரனுக்கு அதோட கிடாம்பி நாயனார் அப்படிங்கிறவர் அவர் அவர் குமார வரதாச்சாரியர், அதாவது பிரதிவாதி பயங்கர மன்னனே நயினாராச்சாரிய சிஷ்யர் தானே, அதனால பிரதிவா அந்த நயினா நயினா குமார நயினாராச்சாரியருக்கு சிஷ்யராக இருந்த கிடாம்பி நயினாரிடத்திலேயே நாம் நேர போய் ஆசிரியிக்கலாம்னு அவர் குடாம்பி நயினாரிடத்திலே போய் ஆசிரியிச்சார். அதான் இங்கே சொல்லியிருக்கு இங்க, அதாவது சுவாமி தேசிகனுக்கும் சுவாமி தேசிகனுக்கு சிஷ்யராய் இருந்த பிரம்மதந்திர சுதந்திர சுவாமியினிடத்திலும் சுவாமியினுடைய குமாரரான குமார வரதாச்சாரியரிடத்திலும் சிஷ்யராய் இருந்த கிடாம்பி நயினார் என்கிற புருஷோத்தமர் என்கிற அவருடைய திருநாமமாம் இங்கே போட்டிருக்கு பாருங்க இந்த புஸ்தகத்தில். எழுந்தவர்களே அந்த தேசிகனிடத்தில் கிரமமாக பிரதிபத்தி தலையெடுத்து அப்புறம்தான் பிரதிவாதி பயங்கர அண்ணன் காலக்ஷேமம் சாதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அது ஸ்ரீரங்கத்திலே பிரதிவாதி பயங்கர அண்ணனிடத்திலே மணவாள மாமனி சிஷ்யால் ஸ்ரீபாஷ்யாதி காலக்ஷேமெல்லாம் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம்தான் சுவாமிக்கு மணவாள மாமனிக்கு தேசிக ஸ்ரீ சூக்தியிலே அப்போ அவருடையதான பெருமையும் நன்னா தெரிய ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் இப்போ ஏற்பட்ட ஆச்சாரியரிடத்துலேயே நம்ம அன்வைக்கணும்னு ஆசைப்பட்டு அந்த ஆச்சாரிய பரம்பரையிலே இந்த புருஷோத்தம தேசிகர் என்கிற கிடாம்பி நயினார் திருவடிகளிலே ஆசிரியித்தார் என்று ஆசிரியித்து ஸ்ரீவாஷ்யம் ஆறாயிரப்படி அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆறாயிரப்படியும் காலக்ஷேபம் பண்ணார். அதுக்கு முன்னால் இவ ஆறாயிரப்படி கிட்ட வரவாளே கிடையாது. மணவாள மாமுனிக்கு முன்னால இவ ஆறாயிரப்படி கிட்டயே வரமாட்டா. பகவத் விஷயமாகிற ஆறாயிரப்படி கிட்ட வரமாட்டா. வீடு இருக்கு எங்களுக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கிட்டயே வரமாட்டா. இப்படி இருந்தவா எதுக்காக சொன்ன மணவாள மாமுனி அந்த விசாலமான மனசு, அதனுடைய அந்த ஒரு பெரிய மனசுனாலதான் நிறைய சிஷ்யாவை ஆதரிச்சு அதனுடைய சம்பிரதாயமும் பெருசாயிடுச்சு. சுவாமி தேசிகனுடைய சம்பிரதாயத்தில் ஈடுபட்டு ஆறாயிரப்படியையும் ஆறாயிரப்படியும் காலக்ஷேபம் பண்ணி, அதே போல ராமானுஜன் ஒத்தந்தாதிக்கும் பெரிய வியாக்கியானம் பண்ணி வச்சு எல்லாத்தையும் சமன்வயப்படுத்தி எல்லா இதெல்லாம் நம்முடைய பிரபந்தம் தான் சொல்லி, அதை விட ரொம்ப முக்கியமானது என்ன சொன்னார் பாருங்கோ, பெரிய பெருமாள் ஸ்ரீரங்கநாச்சியார் நியமனப்படிக்கு ஸ்ரீமத் வேதாந்த தேசிகனுக்கு பிறகு பிற்பட்ட தமக்கு அர்ச்சாதிகள் வேண்டுவதில்லை என்று பெருமாள் உத்தரவு, ரங்கநாதன் உத்தரவு, தேசிகனுக்கு பிறகு அர்ச்சாமூர்த்திகள் ஆச்சாரியார வைக்கக்கூடாது, கூடவே கூடாதுன்னு ரங்கநாதன் உத்தரவாயிருக்கு. அதனால ரங்கநாதன் உத்தரவுப்படி தேசிகனுக்கு பிறகு ஏற்பட்டிருக்கிறதான ஆச்சாரியர்களிலே அடைய நானும் ஒருத்தனாக இருந்தால் அந்த எனக்கு அர்ச்சாமூர்த்தி வைக்கக்கூடாது, மணவாள மாமுனின்னு ஒரு கோவில் கட்டக்கூடாதுன்னு உத்தரவு கொடுத்துருந்தார். அதனால அவர் இருக்கிற வரைக்கும் யாரும் அவருக்கு கோவில் கட்டணும் அப்படின்னு யாரும் பேசிக்கல. அவருக்கு பின்னால் கோவில் கட்டணும், அவருக்கு பின்னால் அர்ச்சாமூர்த்தி ஏற்படுத்தி ஆராதிக்கணும் அப்படின்னு அவர் இருக்கிற வரைக்கும் அவர் யாரையும் பேச விடலை. ஆனால் அவர் திருநாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சிஷ்யாள் சிஷ்யாள் என்ன வேணா பண்ணுவா, அவ பலத்தினாலே பண்ணுவா, பலாத்காரத்தினாலே பண்ணுவா, பக்தியினாலே பண்ணுவா, எல்லாம் ஏற்படுத்தியிருக்கா. அதை சொல்லச்சே இந்த திருதீய சுவாமி, திருதீய பிரகால சுவாமி என்ன சாதிச்சிருக்கார், என்று நம்மை ஆசிரியம் முதலிகளுக்கு முதலிகளுக்கும் நியமித்தொருளி வேதாந்த தேசிகன் சம்பிரதாயமே சத் சம்பிரதாயம் என்று காட்டி அருளினார். அந்த வார்த்தையை பார்க்கணும், காட்டி அருளினார். அதனால் மணவாள மாமனிய அவ்வளோ விசேஷமாக சாதிக்கிறார் திருதீய பிரம்மதந்திர, ரொம்ப மரியாதையாக சாதிக்கிறார். ரொம்ப நல்ல மனுஷன், வித்தியாசமே தெரியாதவர். சுவாமி தேசிகனிடத்திலே ரொம்ப பின்னால் நிறையா ரொம்ப பக்தராக இருந்தார். முதல்ல தெரியல அவர் அந்த காலத்தில் அவர் ரொம்ப தெற்க இருந்தவர், அதனால் சுவாமி தேசிகனை பற்றி தெரியல. திருவாய்மொழி பிள்ளைகிட்ட ஈடு அதெல்லாம் பிரவச்சனம் பண்ணி கேட்டு பிரவச்சனம் பண்ணிட்டு இருந்தார். நன்னா பிரவச்சனம் பண்ணுவார் நிறைய சிஷ்யாளவருக்கு. ஆனால் இருந்தாலும் ஸ்ரீபாஷ்யத்தில் பிரவேசிக்க வேணான்னு அவர் ஆச்சாரியால் உத்தரவு கொடுத்துட்டுருந்ததுனால ஸ்ரீபாஷ்ய பிரவச்சனமே தெரியாமல் இருந்தார். அப்புறம் இங்கே பிரதிவாதி பயங்கர அண்ணன் இடத்துல சிஷ்யாள்லாம் மணவாள மாமனி சிஷ்யால் ஸ்ரீபாஷ்யங்கள்லாம் கேட்கும், பிரதிவாதி பயங்கர அண்ணன் கிட்ட போய் ஸ்ரீபாஷ்யம் கேளுங்கோன்னு சொன்னவரே மணவாள மாமனி தான். அந்த வித்தியாசமே கிடையாது அவருக்கு, அது மணவாள மாமனி தான். நமக்கு அன்மையும் இல்லை, நிறைய ஸ்ரீபாஷ்ய விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு சம்பிரதாயத்தில். அதனாலே ஸ்ரீபாஷ்யம் பிரதிவாதி பயங்கர அண்ணன் கிட்டே போய் கேளுங்கோ, தேசிய சம்பிரதாயம் நன்னா சொல்லுவார்னு அனுப்பிச்சவரும் அவர் தான். அவள் திரும்பி வந்து தேசிய சம்பிரதாயத்தை பற்றி அவள் சிஷ்யால் மணவாள மாமனிக்கிட்ட ரொம்ப விசேஷமாக சொல்ல, அப்படியான்னு சொல்லி இவரே தேசிய சம்பிரதாயத்தில் ஆசைப்பட்டு தேசிய சம்பிரதாயத்தை ஆச்சாரியால் யாருன்னு பார்த்து பிரதிவாதி பயங்கர அண்ணன் கூட கொஞ்சம் சீனியராக இருக்கார், அவர்கிட்ட கிடாமி நயினார்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு கிடாமி நயினார்கிட்ட வந்து ஆசிரியச்சு ஸ்ரீபாஷ்யமும் கேட்டு அதே போல் ஆறாயிரப்படியும் கேட்டார். அதான் பிள்ளானிடத்துலேயும் விசுவாசம், ஆறாயிரப்படியும் கேட்டு தேசிகனிடத்திலையும் விசுவாசத்தோடு இருந்து ராமானுஜன் உத்தந்தாதி அமுதனாருடைய அந்த ஸ்ரீ சூக்திக்கும் வியாக்கியானம் பண்ணி வச்சு இந்த கௌரவத்தெல்லாம் திருவள்ளப்பட்டு தான் திருதீய பிரகால சுவாமி. அவர் அது மாத்திரம் சொல்லலை, தேசிகனுக்கு அப்பாலே தேசிகனுக்கு பிற்பட்டவாளுக்கெல்லாம் ஆச்சாரியாளுக்கு அர்ச்சாமூர்த்திகளே கூடாது, தப்பு அது என்று அப்படியும் உத்தரவு கொடுத்திருந்தார் மணவாள மாமுனிகள் என்று. இது இப்போ இந்த எதுக்காக இந்த மணவாள மாமுனி பிரஸ்தாபம் வந்ததுன்னா, இதுக்கப்புறம் நமக்கு தென்னாச்சாரிய சம்பிரதாயத்தை பற்றி நம்ம ஆச்சாரிய குரு பரம்பரையிலே நாம் எதுவும் பேச போகிறதில்லை, விசாரம் கிடையாது. ஆனால் மணவாள மாமுனிக்கு பின்னால் ஏற்பட்ட சம்பிரதாயத்தில் அவள் எத்தனையோ வித்தியாசங்கள்லாம் பண்ணியிருக்கா, எத்தனையோ கொஞ்சம்னு இல்லை, தேசிய சம்பிரதாயமே கூடாது அந்த அளவுக்கு, அந்த அளவுக்கு எத்தனையோ ரகலெல்லாம் பண்ணியிருக்கா, எத்தனையோ கோர்ட்டு, எத்தனையோ சரி ராமானுஜாபாத்திரம் சப்தம் மாத்திரம் கேட்டாலுமே ரொம்ப காது பொறுக்காது என்று அப்படிலாம் சில பேர் இருக்கு, எல்லாரும் கிடையாது, அது ரொம்ப அவசியம் சொல்லணும், எல்லாரும்லாம் அப்படி கிடையவே கிடையாது தென்னாச்சாரிய சம்பிரதாயத்திலையும். இப்போவும் கூட தெற்க ஆழ்வார் திருநகரியெல்லாம் போனால் தேசிகனுக்கு அத்தனை ஒரு விசேஷமாக உற்சவங்கள்லாம் பண்ணுறா, அது தேசிகனோ நம்மாழ்வாரோடே பாஷிகாரரோடே தேசிகனோடே சேர்ந்து நம்மாழ்வாருக்கு தெப்போத்சவம் நடக்கிறது கட்டாயம், அவசியம் எல்லாரும் சேவிக்க வேண்டியதான் நல்ல விஷயம். அப்படி அது எங்க தென் தேசத்துல எங்கேயும் எல்லாரும் வடகிழையார் தெங்கிழையார் வித்தியாசம் இல்லாம திவ்ய பிரபந்த அனுசந்தானம் இப்பவும் உண்டு. எல்லாமே இந்த ஸ்ரீரங்கத்துக்கு வடக்க வந்தாதான் இந்த பேதங்கள்லாம் தெரியுமே. எப்படியோ அது ஸ்ரீரங்கத்தை தாண்டி தெற்க போயாச்சுன்னா இந்த பேதங்கள்லாம் கிடையாது. அதனாலே அந்த பேதம் இல்லாம இருந்தது தான் ஏதோ சில பேருடைய ஒரு போட்டினாலே இப்படி சிலதெல்லாம் ஏற்பட்டிருக்கு. ஆனா அது மணவாள மாமினிக்கு தேசிகனிடத்துல வித்தியாசம் கிடையாதுன்றத நாம் அவசியம் நாம தெரிஞ்சுக்கிறது மாத்திரம் இல்லை, அது தெரிஞ்சுக்க வேண்டிய வாழும் தெரிஞ்சுக்கணும். ஏதோ மணவாள மாமினினாலே தேசிகனுக்கு ரொம்ப ரொம்ப அப்பாற்பட்டவர் வேண்டாதவர் ரொம்ப அவாளுக்கு நமக்கும் எந்த சௌரவும் கிடையாது அப்படின்னு நினைச்சிடவே முடியாது. மணவாள மாமினி தேசிக சம்பிரதாயத்திலே ஆசிரியிச்சவர், காலக்ஷேபத்துக்காக ஆசிரியிச்சவர், சமாசிரியனமானவர்னு சொல்லலை, காலக்ஷேபத்துக்காக ஆசிரியிச்சவர். அப்படியாகவும் மணவாள மாமனியருடைய பெருமையை இங்க திருத்திய பிரகால சுவாமி சொல்லியிருக்காருன்றது இந்த பிரகரணத்துல சொன்னா தான் உண்டு, இல்லைன்னா இன்னொரு பிரகரணத்துல இந்த உபன்யாச சீரியல்ல எனக்கு சொல்ல வாய்ப்பு இல்லைன்றதுனால சொன்னேன். இப்படி பரகால சுவாமி பரகால ஜீயர் அவர் முதல் ஜீயரா எழுந்தருள் இருந்தார், அவருக்கு சிஷ்யரானவர் என்று பார்த்தால் அதுல முக்கியமாக கடிகாசதமம் ஆள். அந்த கடிகாசதமம்மாளுடைய சிஷ்யர் தான் ஆதிவஞ்சடோபவ சுவாமி. அந்த ஆதிவஞ்சடோபவ சுவாமி தான் முனித்ரி ஆச்சாரியர்கள்லேயும் அவர் மூணு கிரந்தத்துக்கு ஆச்சாரியர். அதுதான் முதலே சொன்னேன். இப்போ சொன்ன விஷயங்கள்ல இந்த ஆச்சாரிய பரம்பரையிலே கேட்டிருந்தவாளுக்கு ஏதாவது நிறைய விஷயத்தை சொல்லி நிறைய பேரை சொன்னதில் குழம்பி போயிருக்கலாம். ஏன்னா முன்னெல்லாம் தேசிகன்னா தேசிகனை மட்டும் சொல்லுவோம், அதுக்கு முன்னாலே அப்புள்ளார்னா அப்புள்ளார மட்டும் சொல்லுவோம், அது மாதிரி வாஷிகாரனா வாஷிகார மத்திரம் சொல்லுவோம், அப்படி இல்லாம நிறைய பேரை சொல்லிவிட்டதுல குழம்பி இருக்கும். அதனால தெரியும் தெளிவுக்காக சொல்றேன். சுவாமியினுடைய குமாரர் வரதாச்சாரியர் குமாரன் அய்யனாராச்சாரியர் அவர் நமக்கு ஆச்சாரியரா இருந்தாலும் அந்த அவருக்கு பின்னால் வந்த ஆச்சாரிய பரம்பரை ஆச்சாரிய பரம்பரை என்பது அப்படியே விட்டு போயிடுத்து. அதனால இப்போ இருக்கிற ஆச்சாரிய பரம்பரையிலிருந்து சுவாமியினுடைய பிரதான சிஷ்யராக இருந்த பிரம்மதந்திர சுதந்திர சுவாமி வழியாக தான் நமக்கு வந்திருக்கு. அந்த பிரம்மதந்திர சுதந்திர சுவாமியினுடைய சிஷ்யாள்னு பார்த்தா அதில் சன்னியாசி சிஷ்யாள் ரொம்ப அதிகம், அது கிரகஸ்த சிஷ்யாலும் அதிகம். அதுலேயும் ரொம்ப முக்கியமானவர்னு பார்த்தா சன்னியாசி சிஷ்யாளில் ரெண்டாவது பிரம்மதந்திர சுதந்திர சுவாமி. அவர் மைசூரில் போய் சம்ஸ்தானத்தை ஏற்படுத்தி பரகால மடம் விஸ்தாரமாக்கிட்டார். அந்த பரம்பரை வேற. இப்போது இங்கே நமக்கு முனித்ரிய சம்பிரதாயத்துக்குன்னு ஏற்பட்டதில் பிரம்மதந்திர சுதந்திர சுவாமியினுடைய பிரதான சிஷ்யரான கடிகாசதம் அம்மாள் என்கிற சின்ன அம்மாள்னு இவருக்கு விவகாரம் சம்பிரதாயத்தில் இவர் ஏற்பட அவர் பெரிய அம்மாள்னு அவருக்கு நடாதுரம்மாள், அதாவது அப்புள்ளாருக்கு ஆச்சாரியராக இருந்தவர் நடாதுரம்மாள் என்கிறவர், அவர் தான் அவர் எங்களாழ்வானுடைய சிஷ்யராக இருந்தார். அவர் தான் ஆச்சரியமாக ஸ்ருத பிரகாசிக ஆச்சாரியர் முதலானவாளுக்கு அப்புள்ளார் முதலானவாளுக்கெல்லாம் ஆச்சாரியராக இருந்தார். சுவாமி தேசிகனை சிறு வயசுலேயே 5 வயசுலேயே தன்னுடைய மடியிலே கூட்டு அமர்த்தி வச்சுட்டு அனுகிரகிச்சவர். இதெல்லாம் ரொம்ப பிரசித்தமான கதை. அந்த நடாதுரம்மாளுடைய கொள்ளு பேரனாக இவருக்கும் வரதாச்சாரியர்னு பேர் கடிகாசதம் அம்மாளுக்கு. இங்கே இருந்து தான் நம்ம மேற்கொண்டு ஆச்சாரிய பரம்பரையை அனுசந்தானம் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு ஏன் கடிகாசதம் அம்மாள்னு பேர் என்றால் அம்மாள் என்ற திருநாமம் லேடி திருநாமமாக இருக்கேன்னு கூட தோணும். ஆனால் இந்த இந்த அம்மாள்ன்ற திருநாமம் நிறைய ஆச்சாரியாளுக்கு உண்டு, நிறைய ஆச்சாரியாளுக்குமே உண்டு. அதில் நடாதுரம்மாளுக்கு ஏன் அந்த திருநாமம், இந்த அம்மங்கி அம்மாள் நிறைய வார்த்தை கேளுங்க. இதில் நம்ம அம்மாள்ன்ற திருநாமம் எதனாலன்னா அப்படி தாய் போலே பறிபவர்கள் என்பதனாலே அம்மாள்ன்ற திருநாமம். அதுலேயும் நடாதுரம்மாள் தேவப்பெருமாளிடத்துக்கு தேவப்பெருமாளுக்கு தாய் போலே பறிஞ்சவர்னாலே அவருக்கு அம்மாள்ன்ற திருநாமம் ஏற்பட்டது. அது நடாதூரம்மாளுடைய கொள்ளு பேரரான கடிகாசலம் அம்மாளுக்கும் நடாதுரம்மாள் திருநாமமே தான் வரதாச்சாரியர்னு திருநாமம். அது கடிகாசதம் அம்மாள் என்றால் என்னென்னா ஒரு கடிகை, ஒரு கடிகை, ஒரு கடிகை என்றால் ஒரு நாழின்னு அர்த்தம், ஒரே ஒரு நாழிகை. ஒரு நாழிகையில 100 ஸ்லோகம் பண்ணுவாராம் அவர், 24 நிமிஷம்தான். எப்படி தேசிகன் எப்படி அப்படியே ஆசுகவியாக இருந்து ஒரு ராத்திரியில 1000 ஸ்லோகங்கள் அனாயாசமாக பண்ணுவார் என்று தெரிஞ்சின்றோமோ அதே மாதிரி ஒரு கடிகை என்பது 24 நிமிஷம். அதாவது நாழின்னு சொல்கிறோமே தமிழில், நாழிகைன்னு சொல்கிறோமே அதே தான். அந்த 24 நிமிஷத்துல 100 ஸ்லோகம் சாதிப்பாராம். அதாவது கவிதை சொல்வது என்றால் ஏற்கனவே ஏதோ பாராயணம் பண்ணி வச்ச மாதிரி ஆக்கும் அவருடைய திருவாக்கிலே கவிதை பொழியும். அதனாலே அவருக்கு கடிகா சதம் அம்மாள்னு பேர். ஒரு கடிகையிலே 100 ஸ்லோகம் சாதிக்கக்கூடியவர், அந்த அளவுக்கு மகாகவி என்பதனால, அவ்வளவு பெரிய புலவர் என்பதனால அவரை கடிகா சதம் அம்மாள்னு சொல்கிற வழக்கம் அவருக்கு. அதுவே தான் பிரசித்தி அந்த காலத்தில், கடிகா சதம் அம்மாள். அப்பேற்பட்ட அந்த ஆச்சாரியர் வரதாச்சாரியர் என்ற திருநாமத்தோடு எழுந்துள்ளிருந்தார். அவர் பிரம்மதந்திர சுதந்திர சுவாமியின் இடத்திலே அன்வயிச்சவர். அந்த கடிகாசதம் அம்மாளுடைய குமாரர் அவருக்கு வரத விஷ்ணு ஆச்சாரியர் என்று திருநாமம் உண்டு. அந்த கடிகாசதம் அம்மாளிடத்துல தான் அகோமிலஜீயரான ஆதிவென்ஷடகோப சுவாமியும் வந்து அவதரிச்சார். அவருக்கு ஏற்கனவே அவர் கேக்கடாம்பி கேசவாச்சாரியங்கிற இடத்துல சமாசிரியனம்லாம் ஆயிருந்தது. ஆனால் காலக்ஷேபம் எல்லாம் கடிகாசரம் அம்மாள் கிட்ட தான் வந்து அன்வயிச்சார். அதனால ஆதிங்கடகோ சுவாமி தனியனை பார்த்தானா கேசவாரி கிருபாபாத்திரம் சேர்ந்து வருது பாருங்கோ. அவருக்கு அது சமாசிரியனத்தில் அவருக்கு கேசவாச்சாரியர் என்கிற அவரிடத்துல திருத்தகப்பனாரிடத்துல அவருக்கு அன்வயம். ஆனால் கந்தம் எல்லாம் இங்கே தான் அன்வயிச்சார். காலக்ஷேபம் எல்லாம் இவரிடத்துல தான், தேசிக சம்பிரதாயத்தில் இவரிடத்துல தான் அன்வயிச்சார். அவர் கடிகாசதம் அம்மாளிடத்துல வந்து அன்வயமாச்சு. அதனால கடிகாசதம் அம்மாளுக்கு பிறகு ஆதிவென்ஷடகோப சுவாமி நமக்கு ஆச்சாரியராகிறார். அதே சமயம் கடிகாசதம் அம்மாளுடைய திருக்குமாரர் வரத விஷ்ணுவாச்சாரியர் பிரதான ஆச்சாரியர். இந்த முனித்ரிய சம்பிரதாயத்தில் பிரதான ஆச்சாரியர் கடிகாசதம் அம்மாள் என்று சொன்னால் அதுக்கு பிறகு வரத விஷ்ணு ஆச்சாரியர், அது அவருடைய குமாரர் தான். அந்த வரத விஷ்ணு ஆச்சாரியர் ரொம்ப அதிபால்யத்திலேயே தன்னுடைய தொகப்பனார் தகப்பனார்கிட்ட, அதாவது கடிகாசதம் அம்மாள் ஆகிற வரதாச்சாரியர் இடத்துலே, சின்னம்மாள் இடத்துல இந்த வரத விஷ்ணு ஆச்சாரியர், அதாவது அவருடைய குமாரர் காலக்ஷேபம்லாம் பண்ணிவிட்டார். 4 கிரந்தமும் காலக்ஷேபம் பண்ணிவிட்டார். அதனால இதுக்கு நடு வரத விஷ்ணு ஆச்சாரியர் 4 கிரந்தமும் காலக்ஷேபம் பண்ணவர் தன்னுடைய தோப்பனாரிடத்துல. அதே சமயம் தோப்பனார் சாட்சாத் கடிகாசதம் அம்மாள், கடிகாசதம் அம்மாளுக்கு ஆச்சாரியன் பிரம்மதந்திர சுதந்திர சுவாமி என்று இப்படியே ஆச்சாரிய பரம்பரை. நடுவில் ஆதிவென்ஷடகோப சுவாமி வந்து சேர வேண்டிய அவசியம் இல்லையோன்னு தோணும். ஆனால் இதில் ஒரு சின்ன மாற்றம் இருக்கு. அந்த கடிகாசதம் அம்மாளிடத்திலே சின்ன வயசுலேயே வருஷ்ணு சகலத்தையும் காலக்ஷேபம் பண்ணிட்டார் இல்லையா, அதனால திருப்பியும் அவர் என்ன பண்ணார், இன்னும் கொஞ்சம் பெரியவரான பிறகு ஆதிவென்ஷடகோப சுவாமி கிட்டையும் காலக்ஷேபம் பண்ணார். அவர் அப்பா கிட்ட காலக்ஷேபம் பண்ணவர் பெரிய மகான், நிசும் ஆராதனை பண்ணுறார், அது ரொம்ப விசேஷமான ஜாதாவாக இருக்கார். அதனால நமக்கு ஆச்சாரிய ஸ்தானத்தில் ஆதிவென்ஷடகோப சுவாமி இருந்து உபதேசம் பண்ணணும் அப்படின்னு அவர் வரத விஷ்ணுவாச்சாரியர் தன்னுடைய தோப்பனாரிடத்திலே காலக்ஷேபம் பண்ணியிருந்தாலும் அதை மீண்டும் ஆதிவென்ஷடகோப சுவாமியின் இடத்துல பால்யத்திலே நாம் காலக்ஷேபம் பண்ணிட்டோம், அதனால இன்னும் விசேஷார்த்தங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் வயசு வந்த பிறகு இப்போ திருப்பியும் காலக்ஷேபம் பண்ணணும்னு காலக்ஷேபம் பண்ணினார். அப்படி காலக்ஷேபம் பண்ணினது தான் ஸ்ரீபாஷ்யம் கீதா பாஷ்யமும் பகவத் விஷயமும். ரகசியத்திரயம் பண்ணலை, ரகசியத்திரயம் அவரிடத்திலே பண்ணலை. அந்த வரத விஷ்ணு ஆச்சாரியர் தான் இப்போ நம்ம அந்த ஆச்சாரியர் லிங்கில் பிரதான ஆச்சாரியர் இப்போ, அதாவது கடிகாசதம் அம்மாளுக்கு பிறகு. இந்த வரத விஷ்ணு ஆச்சாரியர் ரகசியத்தை கடிகாசதம் அம்மாளிடத்திலே கேட்டதே போரும், அதுவே பூர்ணமாக இருக்குது என்று அப்புறம் ஆதிவென்ஷடகோபன் இடத்துல கேட்கல. அதனால் இப்போ ரகசிய திரேசார பரம்பரை என்று மாத்திரம் பார்த்தோம்னா அதில் வரத விஷ்ணு ஆச்சாரியருக்கு தோப்பனார் ஆச்சாரியர் அப்படியே கடிகாசலம், அவருக்கு ஆச்சாரியர் பிரம்மதந்திர சுதந்திர சுவாமி தேசிகன் அப்படிலாருன்னு அப்படியே வந்துடுது. இதனால் என்ன, ஆதிவென்ஷடகோப சுவாமி நம்முடைய ரகசிய பரம்பரை அனுசந்தானத்தில் மிஸ்டு கிடையாது. அதனால தான் நம்ம ஆசிரம பரம்பரையிலே நித்தியானுசந்தானத்திலே நம்ம ரகசிய பரம்பரையை மாத்திரம் அனுசந்தானம் பண்ணுறதுனாலே ஆதிவென்ஷடகோப சுவாமி தனியன் இல்லை அதில். இதே வரத விஷ்ணுவாச்சாரியர் ரகசியத்தையும் ஆதிவென்ஷடகோபன் கிட்டே ஒரு ஆவருத்தி நம்ம காலக்ஷேபம் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு அவர் பண்ணியிருந்தாருனால் இந்த ரகசிய பரம்பரையிலையும் ஆதிவென்ஷடகோப சுவாமி வந்திருப்பார், நமக்கு 4 கிரந்தத்துக்கும் வந்திருப்பார். ஆனால் ரகசிய பரம்பரைக்கு அவர் ஆச்சாரியனா இல்லை நமக்கு. ஏன்னா இந்த வரத விஷ்ணு ஆச்சாரியர் 3 கிரந்தம் மாத்திரம் அவரிடத்துல திருப்பியும் காலக்ஷேபம் பண்ணார். அப்பாவிட்ட காலக்ஷேபம் பண்ணது போக திருப்பியும் அப்பாவுடைய சிஷியராக இருக்கிற, அதாவது கடிகாசிரமம்மாருடைய சிஷியராக இருக்கிற ஆதிவேன் சடோப சுவாமியிடத்துல வரத விஷ்ணு ஆச்சாரியர் திருப்பியும் காலக்ஷேபம் பண்ணினதுனால இப்பவும் ஸ்ரீவாஷி கீதா பாஷ்ய பகவத் விஷயத்துக்கு ஆதிவேன் சடோப சுவாமி முனித்ரிய சம்பிரதாயத்துக்கு பிரதான ஆச்சாரியராக இருக்குச்சே, ரகசிய பரம்பரைக்கு ஆச்சாரியராக இல்லாமல் போனதுனால நாம் இப்போ முனித்திரிய பரம்பரையில் நித்திய அனுசந்தானத்தில் ரகசிய பரம்பரையை தான் நித்திய ஆச்சாரிய பரம்பரையில் அனுசந்தானம் பண்ணிட்டு வரோம். அதனால் அந்த தனியன் ஆதிவேன் சடோக சுவாமி தனியன் மிஸ் ஆகுது. அதனால் என்ன நினச்சுன்னுட்டா எல்லாரும் ஓஹோ ஆதிவேன் சடோக சுவாமி தான் நமக்கு ஆச்சாரியன் இல்லை போல இருக்குன்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கா. அது மகா தப்பு. அது ஆதிவேன் சடோக சுவாமி நம்ம ஆச்சாரியர் தான். அதை விட இன்னொன்று முன்னே சொன்ன பாருங்கோ, ஆதிவன் சடோகோப சுவாமியாவது ரகசிய பரம்பரையிலே தள்ளி போயிட்டார். ஆனால் அதே ஆதிவன் சடோக சுவாமியினுடைய பீட்டத்துக்கு, ஆறாவது பீட்டத்துக்கு வந்தாரே சஷ்டபராங்குஜ சுவாமி, அவர் நம்முடைய சகல பரம்பரைக்கும் ஆச்சாரியர். அதனால் இப்போ மடத்திலேருந்து சிஷ்ய பரம்பரை வித்தியாசப்படுறது எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்னா, அது சஷ்டபராங்குஜ சுவாமியான ஆறாவது ஜியர்கிட்டேருந்து தான், அதுக்கப்புறம் ஏழாவது ஜீயர் எட்டாவது ஜீயர்னு மடம் தனியாக போயிடுத்து. அதே சமயம் சட்டபுராங்க சுவாமியினுடைய சிஷ்யரான பஞ்சமத பஞ்சன தாத்த தேசிகன் அவருடைய மருமானவர், அவர் மகாபண்டிதர், மகாஜாதாவர், பெரிய வாத பிரதிவாதங்கள்லேயே ரொம்ப சண்ட பிரச்சண்டமான பேர் வாங்கினவர். அந்த பஞ்சமத பஞ்சன தாத்த தேசிகன் நமக்கு ஆச்சாரியராகி இப்பொழுது முனித்திரைய பரம்பரை வந்திருக்கு. அதனால இந்த முனித்திரைய பரம்பரையில் ரகசிய பரம்பரைன்னு பார்த்தா மாத்திரம் ஆதிவன் சடோகோபன் தள்ளி நிற்பாரே ஒழியும் மற்ற எல்லாத்துக்கும் நமக்கு ஆச்சாரியம் தான் அவர். அதில் இப்போது நான் இன்றைக்கி தெரிஞ்சு கொண்டது என்னென்னா, பிரம்மதந்திர சுதந்திர சுவாமி அவருடைய திவ்ய பிரபாவம், அவரிடத்துல ஈடுபட்ட பல மகான்களிலே அது கடிகாசிடம் அம்மாள் என்கிற சின்ன அம்மாள், இந்த வாசிய வரதாச்சாரியர் நடாதுரம்மாளுடைய குழு பேரனான வரதாச்சாரியரே, இவருக்கும் வரதாச்சாரியர்னு திருநாமம் கடிகாசிடம் அம்மாள். இந்த கடிகாசிரமம்மாளிடத்திலே ஆசிரியித்தவர் ஆதிவன் சடோகோப சுவாமி. அதே ஆதிவன் சடோகோப சுவாமியினிடத்திலேயே காலக்ஷேபம் பண்ணார் கடிகாசிரமம்மாளுடைய புத்திரர் வரத விஷ்ணு ஆச்சாரியர். இந்த வரத விஷ்ணு ஆச்சாரியர் கடிகாசிரமம்மாளிடத்திலேயே எல்லாம் ஏற்கனவே காலக்ஷேபம் பண்ணியிருந்தாலும் சிறு வயசுலேயே காலக்ஷேபம் பண்ணோம்ன்றதுனாலே திருப்பியும் கொஞ்சம் வயசு வந்த பிறகு ஆதிவன் சடோகோப சுவாமி ஆசிரியித்து ஸ்ரீவாஷி கீதா பாஷ்ய பகவத் விஷயத்தை காலக்ஷேபம் கேட்டார். அப்படி கேட்டு வந்த பரம்பரையாக்கும் இந்த முனித்திரை பரம்பரை என்று இதோட இன்னைக்கு இந்த உபன்யாசத்தை முடிச்சுக்கிறேன். அடுத்த வாரம் மேற்கொண்டு வரத விஷ்ணு ஆச்சாரியருக்கு பின்னால் இந்த சம்பிரதாயமானது எப்படி அது மடத்து ஆச்சாரியாலோடையும் சேர்ந்து சேர்ந்து சட்டபராங்குஜ சுவாமி பரியந்தமாக, சட்டபராங்குஜ சுவாமி மடத்து ஆச்சாரியர், சந்நிதி ஆச்சாரியர், அவரே சகல முனித்திரியத்துக்கும் சகல மடத்துக்கும் ஆச்சாரியராக எழுந்தருளியிருந்தார் என்று அதை நான் திருப்பியும் அடுத்த வாரம் விஜயாபிச்சுக்கிறேன். கவிதா கீர்த்திம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ. ஸ்ரீராம்.
அடி அடி தசன் சுவாமி, ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப பாக்கியம் சுவாமி.
அடுத்த வாரம் பார்க்கலாம். அப்புறம் அப்பா கிட்ட இன்னைக்கு இதுக்கு போறேன், திருமலைக்கு போறேன். ஹலோ, அப்பா சாயங்காலம் ஒரு வாட்டி போன் பண்ணி பாப்பார். இன்னைக்கு சாயங்காலம் திருமலைக்கு போறேன். பத்மாவதி தாயார் அது இது இருக்கு இல்லையா, பத்மாவதி தாயார் உற்சவம், அது அது டெலிகாஸ்ட் கொஞ்சம் நாய் கொஞ்சம் வரணும், அதுக்காக போகணும், அதுக்காக போறேன். அது சொல்லுங்க அப்பா கிட்ட. ரைட்டும்
பாக்கியம்
Thank you.